இன்னைக்கு நாள் முழுவதும் எப்படி இருந்தது? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கை அசைச்சு வேணா காட்டலாம். நீங்க எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு முகாமுக்கு வந்திருக்கீங்க. இது ஒரு ஆன்மீக முகாம். ராஜயோகத்தின் மூலமா ஆன்மீக சக்தி பெறுவதற்காக வந்திருக்கீங்க. காலையில அதுக்கப்புறமா ரெண்டு கிளாஸஸ், ராஜயோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ரெண்டு வகுப்புகள் கேட்டீங்க. எப்படி ராஜயோகத்தின் மூலமா பாசிட்டிவான, ஆக்கப்பூர்வமான, நேர்மறையான சிந்தனைகளை வந்து எப்படி உருவாக்கி எப்படி மன அழுத்தத்தை எல்லாம் நிர்வகிக்கிறது அப்படின்றது கேட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, ராஜயோகா பண்ணா உங்களுக்கு வந்து நேர்மறையான எண்ணங்கள் வரும், எதிர்மறையான எண்ணங்கள் வராம இருக்கும், அதனால டென்ஷன் எல்லாம் வராம இருக்கும்ன்றது கேட்டீங்க. ஆனா ராஜயோகா எப்படி செய்யறது? முதல் பாடத்துல வகுப்புல கேட்டீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்டா இப்போ உங்க பதில் என்னவா இருக்கும் சொல்லலாம். யார் வேணாலும், நீங்க யாருன்னு கேட்டா இப்போ உங்க பதில் என்னவா இருக்கும் சொல்லுங்க. யார் நீங்க? அப்ப நீங்க ஆத்மா. நீங்க இந்த உடல் இல்லை தானே? நீங்க ஆத்மா, இந்த உடலுக்குள்ள வசிக்கிறீங்க. நீங்க அழியாத ஆத்மா அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மாவுக்கு ஆதியும் இல்லை, அந்தியமும் இல்லை. இந்த உடல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம இருந்தோம், இந்த உடலை விட்ட பின்னாடியும் நம்ம இருக்க போறோம். அப்ப நாம எல்லாம் அந்த அழியாத அனாதி ஆத்மா. இந்த ஆத்மா தான் பல்வேறு அந்த வேடங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி பல்வேறு உடல்கள் எடுத்து இந்த நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கு. அப்போ நான் யோகி, நான் ஆத்மா யோகி. அப்போ என்னுடைய யோகா, என்னுடைய தொடர்பு பரமாத்மா கூட ஏற்படுத்தணும். அதனால யோகா செய்யக்கூடியவன் நான் யாரு, யார் கூட என்னுடைய கனெக்ஷன் வைக்கணும், அந்த யோகேஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த சிவன் கிட்ட வைக்கணும். இப்ப எப்படி ஆத்மாவும் பரமாத்மா எப்படி தொடர்பு கொள்றது, பரமாத்மாவை எப்படி தொடர்பு கொண்டு எப்படி அவரை நினைக்கிறது? அதனால ராஜயோகா அப்படின்னா என்ன, இது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில சக்திகள் வேணும். இப்ப எல்லாமே அந்த எம்பவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் பவர் வேணும், யாரோ ஏதோ ஒரு பவர் வேணும். ஆனா பவர் அப்படின்னு சொல்லும் போதே பலம், சக்தி அப்படின்னு வந்து அந்த ஸ்தூலமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து பண பலம் இருக்கு, அப்ப நான் ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதன், என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து நிறைய மனிதர்கள் அவங்க கீழே வேலை செய்துட்டு இருப்பாங்க, அப்ப எனக்கு வந்து ஜனபலம் இருக்கு, மனிதர்களுடைய பலம் இருக்கு நினைப்பாங்க. சில பேருக்கு நிறைய ஃபேக்டரிஸ் இருக்குன்னா, மெஷின்ஸ் நிறைய இருக்குன்னா மெஷின் பலம் இருக்கு. சிலருக்கு வசதிகள் இருக்கலாம், சிலருக்கு வந்து சதை மசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஜிம் ஜிம்க்கு எல்லாம் போய் பாடி பில்டப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கு. அப்ப அந்த மசில் பவர் இருக்கிறவங்க யார வேணாலும் அடிக்கலாம், செய்யலாம், அவ்வளோ பவர்ஃபுல். சில பேருக்கு ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க, சில நாடுகள் வந்து அந்த ஆயுதங்களை வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க. என்ன என்ன, நிறைய ஆயுதங்கள் நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா அது தர பாதுகாப்புக்காக மற்ற நாடுகள் நம்ம வந்து படையெடுத்து வரமாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. மனிதர்கள் வந்து நல்ல பொசிஷனுக்காக வந்து போராடுவாங்க. அப்ப அந்த பொசிஷன், அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கலன்னா கொலை பண்ணிட்ட கூட அந்த பதவிக்கு வந்துருவாங்க. இது போல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு பலம் அல்லது ஒரு பவர் அப்படின்றது இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து தற்காலிகமானது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பணம் நிறைய இருக்கலாம் ஒருத்தருக்கிட்ட, நாளைக்கு பார்த்தனா ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. கவர்மெண்ட் ரெய்டுனால போகலாம், பூகம்பத்துல போகலாம், வெள்ளத்துல போகலாம், எல்லாமே போயிட்டு ஏழை ஆயிடுவாங்க. அப்ப அந்த மனோபலம்ன்றது ஒரு செகண்ட்ல வந்து அந்த பவரை இழக்கலாம். சரி, பாடி பில்டப் பண்ணிட்டு நல்லா வந்து அந்த சதை வளர்த்து தசை நல்லா பாடி பில்ட் பண்ணிருக்கிறாங்க, மசில் பவர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அந்த மசில் பவர் எல்லாம் போயிடும். அப்ப இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பலங்களுமே மாறக்கூடியது. அப்ப உண்மையான சக்தி, உண்மையான பலம் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, ஆன்மீக சக்தி. அந்த ஆன்மீக பலம் நமக்கு இருந்ததுன்னா வெளியில எது மாறினாலோ எது எப்படி மாறினாலோ தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. போனது நம்ம மீண்டும் வந்து இது பண்ணி மீண்டும் வந்து வர வச்சுக்கலாம். ஒரு ஜோடி அம்மா அப்பா ரெண்டு பேரும், அந்த ஜோடி ரெண்டு பேருமே கணவன் மனைவி, ஞானத்துக்கு இந்த ஆன்மீகத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. நல்லா பிசினஸ் பண்ணிட்டு நல்லாதான் போயிட்டு இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு வந்து இவங்களுக்கு இருந்த அந்த ஈடுபாடு அந்த இதுல அந்த வியாபாரத்துல இல்ல. ஏன்னா நிறைய பணம் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. ஆனா அப்பா அம்மா வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் கேட்க பழக்கம் இருந்ததுனால இந்த இயக்கத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு காலம் வரும்போது பிசினஸ் வந்து சுத்தமா வந்து குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா வந்து அவங்க ஏழைகள் ஆயிட்டாங்க, எல்லாமே இழந்துட்டாங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, நீங்க இந்த பிரம்மகுமாரி ஆசிரமத்துக்கு போனீங்க, அதனாலதான் எல்லாத்தையும் வந்து உங்க இழக்க வேண்டியதாயிடுச்சு. பிசினஸ் எல்லாம் நல்லா இருந்த பிசினஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்ப இவங்க சொன்னாங்களே, பிரம்மகுமாரிகள் இந்த மாதிரி அவங்க வந்து ஆன்மீக விஷயங்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கும் பணத்துக்கும் வியாபாரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த அந்த ஆன்மீக சக்தி இருக்கிறதுனாலதான், அந்த தியானம் பண்றதுனாலதான் என்னால வந்து இதெல்லாம் சமாளிக்க முடியும், நல்ல அழகா என்னால சமாளிக்க முடியும். இல்லைன்னா எல்லாத்தையும் நம்ம பாப்பர் ஆயிட்டோம், எல்லாத்தையும் எழுந்துட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஃபெயில் கூட ஆகும், அல்லது இறந்து போயிடுவாங்க, தற்கொலை பண்ணிப்பாங்க, ஷாக் ஆயிடும். நாங்க வந்து தியான பயிற்சி செய்யறதுனால எங்களால பொறுத்துக்க முடியும், எங்களால சமாளிக்க முடிஞ்சது. ஏன்னா நமக்கு அந்த ஆன்மீக பலம் இருக்கு. அப்ப அந்த குழந்தைகள் தவறான வழியில போயிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து சொன்னாங்களே, குழந்தைகள்கிட்ட வந்து சொன்னாங்களே, பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க வீண் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பண விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும், இல்லைன்னா இப்படிதான் ஆகும் அப்படின்னு நல்ல விதத்துல வந்து எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அந்த குழந்தைகளும் திருந்துட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் மறுபடியும் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முந்தைய விட நல்ல பணக்காரர்களா மாறிட்டாங்களாம். அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது இல்லையா. இப்போ அவங்களுக்கு அந்த பணமே வந்து அவங்க இழக்கல, நஷ்டம் ஏற்படலை அப்படின்னா குழந்தைகள் வந்து நல்ல வழியில வந்து போயிருப்பாங்களா. இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆனதுனால, நஷ்டம் ஏற்பட்டதுனால அவங்க குழந்தைகள் கூட ஒரு பாடத்தை வந்து கத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களும் அந்த போன பணம் என்னமோ சம்பாதிச்சிட்டாங்க, ஆனா இனிமே லைஃப்ல நல்லா இருக்க முடிஞ்சது. அந்த பணம் செல்வம் அப்படின்றது என்ன, ஒரு தூசி மாதிரி. இப்ப சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாசு நிறைய இருக்கு, பொல்யூஷன் நிறைய இருக்கு. அப்ப குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு நீங்க வெளியில போறீங்க, ஒரு போயிட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் அழுக்காயிடும். மறுபடியும் நீங்க குளிச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து கிளீன் ஆயிடுவீங்க குளிச்ச உடனே. அது போல பணம் தான் வரும் போவும். அதெல்லாம் பணம் போனா ஒண்ணுமே போகல என்ன சொல்லிருக்காங்க. ஆரோக்கியம் போனதுன்னா ஏதோ கொஞ்சம் போயிருக்கு போகும். ஏன்னா போன ஆரோக்கியம் வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதை மீண்டும் அடையிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. ஆனா நம்மளுடைய நடத்தையே போயிடுது அப்படின்னா அப்ப அது முடிங்க பாக்கலாம், எல்லாமே போயிடும். இப்ப ஒரு ஆன்மீக ஒரு வாக்கியத்தை நம்ம சேர்க்கலாம். இப்ப வந்து இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் இல்ல, எல்லாமே எழுந்துருவா, எவ்ரி திங் லாஸ்ட் அப்படின்னா எல்லாமே எழுந்துருவா அப்படின்னா இந்த ஒரு பிறவிக்கு கிடையாது. இப்ப இதே ஆத்மா இன்னொரு பிறவி எடுக்கும், அப்ப அந்த சுபாவம் எல்லாம் ஆத்மால பதிவாகும் அப்படின்னு அடுத்த பிறவிலையும் அவனுக்கு இதே நடத்தைதான். யாரோ ஒருத்தர் வந்து நல்வழி காட்டுற வரைக்கும் அவங்க அதே கண்டினியூ தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, குற்றவாளி எப்பவுமே குற்றவாளின்னு சொல்ல முடியாது. குற்றவாளி தன்னை உணர்ந்து மாறிட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அதே போல ஒரு மகான் இன்னைக்கு ஒரு மகான் ஆயிருக்காங்க அப்படின்னா, அந்த மகான் வந்து ஒரு குற்றவாளியா இருந்து அது மனமாற்றத்தோடு ஒரு இதாயிருக்கலாம், ஒரு மகான் ஆயிருக்கலாம். அது போல ஒவ்வொரு மகானுடைய அந்த கடந்த காலம்னு பார்க்கும் போது அது கெட்டதா இருக்கலாம். அதே போல ஒவ்வொரு குற்றவாளியினுடைய எதிர்காலம்னு பார்க்கும் போது அது நல்லதா கூட இருக்கலாம். அப்படின்னா அந்த ஆத்மா வந்து மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுக்கும் போது இந்த சம்ஸ்காரம் கொண்டு போகுது. அப்ப அந்த சம்ஸ்காரத்தை மாத்திக்கணும்னா ஆன்மீக சக்தி வேணும். இப்ப ஆன்மீக சக்தி அப்படின்ட்டு நம்முடைய எண்ணங்களை வந்து மாத்துறதுக்கு, எண்ணங்களை நம்ம மாத்திக்கிறதுக்கு, கண்ணோட்டத்தை மாத்திக்கிறதுக்கு, நோக்கங்களை மாத்திக்கிறதுக்கு, நம்முடைய உணர்வுகளை மாத்துக்கிறதுக்காக உதவி செய்யும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் வரும்போது, அந்த பலம் இருக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம சமாளிக்க முடியும், எதிர்நோக்க முடியும். அப்ப காலையில நடந்த ரெண்டு செஷன்ஸ் கொஞ்சம் வந்து அப்படி ரிவைஸ் பண்ணலாம். யோகம் என்ற வார்த்தை ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை, யுஜ் என்ற வார்த்தையினுடைய அடிப்படையில வந்திருக்கு. யோகம் என்றால் தொடர்பு அல்லது இணைப்பு என்று பொருள். ராஜ யோகம் அப்படின்னா ராஜா அல்லது எல்லா யோகங்களுக்கு அரசன். எல்லாருமே ஒரு விதத்துல பார்த்தா யோகிகள் தான். ஏன்னா நம்முடைய மனம் ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய தொடர்புல இருக்கு. மனிதர்கள், பொருள்கள், பணம், எதையோ ஒண்ணு நினைச்சிட்டே இருக்கு. அப்படின்னு அந்த தொடர்புல நம்ம இருக்கிறோம். அப்ப நம்முடைய யோகா இந்த ஸ்தூல பொருள்கள்லயோ மனிதர்கள்லயோ உலகத்திலயோ இருக்கு. இப்ப நம்முடைய யோகா தொடர்பு உயர்ந்ததுலயே உயர்ந்த பரமாத்மாவிடம் இருக்கணும். இதுக்குதான் பேரு ராஜ யோகம். அப்ப ராஜ யோகம் வந்து நமக்கு என்ன உதவி செய்யுதுன்னா, ராஜா ஆக்குது. ராஜா அப்படின்னா பிறர் மேல ஆட்சி பண்ணவங்க இல்ல, தன்னை ஆளக்கூடியவங்க. அதாவது இப்போ முறை என்ன ராஜா ஆகணும்னா, முதல்ல வந்து யோசிக்கணும். அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து யோசிச்சு சிந்தித்து முடிவெடுக்கணும், முடிவெடுத்து செயல்கள் செய்யணும். இப்ப நம்ம வந்து ரொம்ப தேக உணர்வுல இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை அது யோசிக்காமலே செய்திருவோம். யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம், கோவப்படுவோம். இந்த நேரத்துல நான் கோவப்படணுமா வேண்டாமான்றது கூட யோசிக்கிறது இல்ல. அதே கோவம் வந்ததுன்னா அடிக்கவும் செய்வோம். ரொம்ப கிளைமேக்ஸ், ரொம்ப கிளைமேக்ஸ்ல போனுச்சுன்னா கையில கன் இருக்குன்னு ஷூட் கூட பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அப்ப பாருங்க, ஏன்னா இதெல்லாம் செயல்கள் முதல்ல செய்திருவாங்க, சிந்திக்கிறது கிடையாது. அப்படின்னா சிந்திக்காம செயல்படுறாங்க. அதுக்கப்புறமா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, ஐயோ நான் அந்த மாதிரி செய்திருக்க கூடாது, ஏன் நான் கொலை பண்ணேன், இப்ப வந்து எனக்கு மரண தண்டனையும் இருக்குல்ல, ஆயுள் தண்டனை கிடைக்கல. நம்ம ஒருத்தரை கொலை பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையை வந்து அப்படிதானே, எனக்கு மற்றவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு வந்து உரிமை இல்லையே. ஆனா இதெல்லாம் வந்து ஞானோதயம் செய்த பின்னாடி தானே வருது. அப்போ அவங்க நான் இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படின்னா முதல்ல காரியங்கள் செயல்கள் செய்திருவாங்க, அதுக்கப்புறமா யோசிப்பாங்க. ஆனா எப்படி இருக்கணும் ராஜா அப்படின்னா, முதல்ல நம்முடைய மனம் நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்ணணும், சிந்திக்கணும், ஒரு செயல் செய்யணும் சிந்திக்கணும், முடிவெடுக்கணும் செய்யலாமா வேண்டாமான்னு, அதுக்கப்புறம் செய்யணும். அப்போ அந்த காரியம் நல்லா இருக்கும். சிந்திக்காம செயல்பட்டுட்டாங்க அப்படின்னா, அல்லது செயல் செய்த பின்னாடி சிந்திச்சாங்க அப்படின்னா, அதுக்கு பச்சாத்தாபம் தான் அதுக்கப்புறம் படணும். அப்ப வந்து மனம் வந்து எண்ணங்களை உற்பத்தி பண்ணும், அப்புறம் வந்து புத்தி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த புத்தி சொல்லும். இப்போ அந்த புத்தி வந்து தீர்மானம் செய்யும் போது தன்னுடைய உண்மையான ஆத்மாவனுடைய உண்மையான அந்த சம்ஸ்காரம் சுபாவத்தினுடைய அடிப்படையில முடிவெடுத்தது அப்படின்னா அன்பு அமைதி அது போல அந்த நல்ல பண்புகளுடைய அடிப்படையில முடிவெடுத்தோம்னா அப்ப அந்த செயல் ஒரு நல்ல செயலா இருக்கும். அப்போதான் நம்ம அரசர்கள் ராஜா ஆக முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா அடிமைகளா இருக்கிறோம். சில விஷயங்கள் வந்து நினைக்க கூடாது ஆனா அதையே நினைச்சிட்டு இருப்போம். அடிக்கடி மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும். நமக்கே புரியாது இது நினைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா ஏன் நான் இதை நினைச்சிட்டு இருக்கிறேன், அடிக்கடி இந்த ஞாபகம் எனக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்வோம். ஏன் அப்படின்னா பதில் வந்து ரொம்ப சிம்பிள், நான் என்னுடைய மனதிற்கு அடிமையா இருக்கிறேன். நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய மனம் இல்ல, மனம் என்ன பண்ணுதோ அது போல நான் இருக்கிறேன். அதே மாதிரி கூட புத்தி வந்து தான் இஷ்டத்துக்கு தீர்மானம் செய்ய எடுக்குது, அப்போ நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. அப்போ எப்போ ராஜயோகா பிராக்டிஸ் பண்றோமோ அப்போ நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கும் போது பரமாத்மா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரு ஒளி வடிவமா இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து நம்ம நினைக்கும் போது நமக்கு அவரிடம் இருந்து சக்தி கிடைக்கும். அந்த சக்தியின் மூலமா ஆத்மா தன்னுடைய மனம் புத்தி சுபாவத்தை கண்ட்ரோல் பண்ணது. அப்போ நாம வந்து மனதை நம்முடைய ஆளுகைக்குள்ள வைத்துக் கொள்ளலாம். அந்த நமக்கு புத்திக்கு எவ்வளவு சக்தி வரும் அப்படின்னா அந்த புத்தி வந்து நிறுத்த முடியுமா, மனமே இதை நினைக்காதே இந்த மாதிரி எண்ணங்கள் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய சக்தி அந்த புத்திக்கு இருக்கும். இப்போ ஒரு இப்போ டிரைவர் வந்து எங்க பிரேக் போடணுமோ அங்க பிரேக் போடணும், ஆனா பிரேக் போட வேண்டிய இடத்துல ஆக்சலரேஷன் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், ஆக்சிடென்ட் வரும் இல்லையா. அது போல புத்திக்கு வந்து ராஜயோகத்தின் மூலமா ஒரு சக்தி கிடைக்கும், என்னன்னா எப்போ பிரேக் போடணும் எப்போ ஆக்சலரேஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அப்போ வந்து நம்ம மாஸ்டர்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னா நம்ம அதிகாரி ஆயிடுவோம். அப்ப நம்ம அதிகாரி ஆயிட்டோம், நம்முடைய மனதிற்கு நம்ம அதிகாரி ஆயிட்டோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க, இவங்க கடவுள் போல தெய்வத்துக்கு சமமா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு எல்லாருடைய மனங்களுக்குள்ளயும் நம்ம இடம் பிடிக்கலாம். ஆகையால ஹிந்தில வந்து ஒரு பொன்மொழி இருக்கு, மனதை வென்றால் உலகத்தையே வென்றிடலாம். ஆனா இங்க வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மனதை ஜெயிக்கிறது அப்படின்னா மனதை அடக்கணும், ஒரு எண்ணமும் வரக்கூடாது, இதுதான் தியானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிளாங்கா வச்சிருக்கணும் மைண்ட அப்படின்னு. ஆனா தியானம்னு அப்படி இல்லை, தியானத்துல நம்ம ஆத்மா உணர்வுல இருக்கணும், அதுக்கு வேண்டிய எண்ணங்களை ஒரு உற்பத்தி பண்ணணும். அப்ப இந்த ராஜ யோகத்துல நாம வந்து உயர்ந்ததுல உயர்ந்த இறைவன் கூட நம்ம என்ன தொடர்பு வைக்க முடியும். இப்ப நம்முடைய மனதை அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், எண்ணங்கள் அந்த சிவனை நினைக்கணும். உண்மை எப்பவுமே அழகானவர், உண்மையானவர், சதாசிவம், நன்மை செய்யக்கூடியவர், அந்த நன்மை செய்யக்கூடிய இறைவனை நினைக்கணும். அப்ப இங்க வந்து நம்ம தியானம் செய்யற முறை இருக்கே அது ரொம்ப ஒரு மேலான ஒரு வழி. நம்ம கடைசியில வாழ்க்கையில என்ன வேணும் நமக்கு, அதாவது கடைசியில அனுபவிக்க வேண்டியது இல்ல, இப்பவே நம்ம அந்த அமைதி அன்பு அதெல்லாம் வாழ்க்கையிலே அனுபவிக்கலாம். நானே ஒரு அமைதியான ஆத்மா, நானே ஒரு அன்பான ஆத்மா அப்படின்றது உணரும் போது எனக்குள்ளேயே அமைதி இருக்கு, எனக்குள்ளேயே அன்பு இருக்கு, நான் வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப ஒரு எண்ணத்துல நமக்கு அமைதி கிடைச்சிடும். அந்த எண்ணம் என்ன, நான் ஒரு அமைதி சுரூபமான ஆத்மா, நான் வந்து அமைதி கடலான பரமாத்மாவனுடைய குழந்தை, அமைதியான உலகத்துல வசிக்கக்கூடியவன். அப்ப நானும் அமைதியானவன், என்னுடைய தந்தையும் அமைதியானவர், அமைதியான உலகத்துல நம்ம வந்து வசிக்கிறோம். அப்போ நான் அதனாலதான் ஓம் சாந்தி சாந்தின்னு சொல்லும்போது பக்தி மார்க்கத்துல மூணு முறை சாந்தி 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு அமைதி, நான் அமைதியானவன். ரெண்டாவது முறை சாந்தி அப்படின்றது நான் அமைதி கடலுடைய குழந்தை. மூன்றாவது முறை சாந்தின்னு சொல்லுவோம்னா நான் அமைதியான உலகத்தை சார்ந்தவன் என்று பொருள். இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும் போதே நம்ம ஒரு செகண்ட்ல அந்த அமைதியான உலகத்துக்கு போயிடுவோம். அந்த அமைதியான உலகத்துல இருக்கக்கூடிய இறைவனை தொடர்பு கொண்டு அமைதி அனுபவம் பண்ண முடியும். இல்லைன்னு கத்திட்டே இருக்க வேண்டியது, எனக்கு அமைதி வேணும் அமைதி வேணும் அப்படின்னு. ஆனா அமைதி அனுபவம் பண்ணவே முடியாது. சில பேர் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு அமைதியே இல்ல, எனக்கு அமைதியே இல்ல. அமைதி இல்ல, அமைதி இல்லன்னு அமைதி வருமா என்ன? அப்ப நான் அமைதி இல்ல நினைச்சிட்டு இருந்தா அமைதி ஆயிரக்கணக்கான மைலுக்கு தொலைவுல இருக்கிற மாதிரி, தூரமா இருக்கிற மாதிரி, தூரத்துல இருக்கிற மாதிரி நம்ம அனுபவம் பண்ணுவோம். அப்ப நான் அமைதி கடலுடைய குழந்தை நினைக்கும் போது ஒரு செகண்ட்ல நமக்கு அமைதி கிடைச்சிடாது. ஒரு எண்ணம் தான், ஒரே வினாடி தான் அந்த உணர்வு மாறிடுத்து என்ன. அப்ப நமக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சக்திசாலி ஒரு ஆத்மா உள்ள இருக்கு. அப்ப நான் ஒரு அசுரன் தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அவனுடைய சக்தியும் தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது போல ஆத்மாவுக்குள்ள சக்தி இருக்கு. ஆனா அறியாமையின்ற தூக்கத்துல இருக்கிறதுனால அந்த சக்தியை நான் யூஸ் பண்ண முடியல. அப்போ விவேகானந்தர் கூட சொன்னாரு, எஜுகேஷன் அப்படின்னா என்ன, கல்வின்னா என்ன, எனக்குள்ள ஒரு பர்ஃபெக்ஷன் வரணும், எல்லாமே கரெக்டா செய்து எனக்குள்ள ஒரு முழுமை தன்மை வரணும். அப்போ வந்து அந்த முழுமை எப்ப பெற முடியும்? என்னுடைய எண்ணங்கள் சிந்திக்கிறதுனாலயும், நல்ல தீர்மானிக்கிறதுனாலயும், நல்ல செயல்கள் செய்து அல்லது இறைவனை நினைக்கிறதுனாலயும் நான் செய்ய முடியும். ஆனா மெடிடேஷன் பத்தி இன்னைக்கு நிறைய வந்து யூகங்கள் இருக்கு. சிலர் வந்து எந்த எண்ணமும் வரக்கூடாது, மனதை அடக்கிடணும் நல்லா அப்படின்னு நினைக்கிறாங்க. அத உங்க எண்ணங்களை அடக்கவே முடியாது, ரொம்ப ஆழமான தூக்கத்துல அப்ப வந்து நிறுத்தலாம், அதுவும் கஷ்டம். அப்போ கூட ஏதோ ஒரு சிந்தனை, நான் தூங்குறேன் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் வந்து உள்மனம் எப்பயுமே வந்து அது வேலை செய்துட்டு தான் இருக்கு. நம்முடைய சம்ஸ்காரம் உள்ள அது வேலை செய்துட்டே இருக்கு. நான் என்னோட எண்ணங்களை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தியானம்னா அப்படி இல்லை, நான் எது நினைக்க கூடாது, நான் எது நினைக்க கூடாது, எனக்கு எண்ணங்களை வரக்கூடாதுன்னு நினைச்சா அது ஒரு எண்ணம் தானே. எனக்கு எண்ணம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா அது ஒரு எண்ணம் தானே. ஆனா எண்ணங்களை நம்ம வந்து நிறுத்த முடியாது, அந்த எண்ணங்களை மாத்த முடியும். அதனால அடக்க வேண்டாம், நல்வழிப்படுத்தணும். என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு இந்த எண்ணங்கள் வரக்கூடாது, அந்த எண்ணங்கள் வரக்கூடாதுன்னா நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இயல்பா வரக்கூடியது எண்ணங்கள், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்ப வந்து தியானம் பண்ணும் போது நேச்சுரலாவே நம்ம வந்து ஆத்மா உணர்வுல வந்துருவோம். அப்ப ஆத்மா உணர்வுல வரும்போது பரமாத்மாவை நினைக்கலாம். எப்படி ஒரு மனைவி கணவனை நினைப்பாளோ, அல்லது மகன் தந்தையை நினைப்பாரோ, அல்லது ஒரு மாணவன் வந்து அவருடைய ஆசிரியரை நினைப்பாங்களோ, அது போல இயல்பா நான் ஆத்மா ஆகும் போது எனக்கு பரமாத்மாவுடைய ஞாபகமும் வரும். அப்ப வந்து என்னால யோகா பண்ண முடியல அப்படின்ற கம்ப்ளைண்டே இருக்காது. அப்ப வந்து எனக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது எண்ணங்களுடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதுவே பாசிட்டிவான எண்ணங்கள் வரும்போது அந்த ஸ்பீடு வந்து தானாகவே குறையும். அதனால தியானத்துல நம்ம முதல்ல கத்துக்கிறது என்ன அப்படின்னா, பாசிட்டிவான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குறது கத்துக்கிறோம். அப்ப அந்த நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, எண்ணங்களுடைய வேகம் குறையும் போது அசாந்தி எல்லாம் இருக்காது. நீங்க எந்த ஒரு போஸ்டர்ல வேணாலும் உட்காரலாம், பத்மாசனத்திலயே உட்காரணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் பத்மாசனத்திலே உட்கார முடியுமா? யாரால முடியுமோ அவங்க உட்காரலாம். கால் வலி இருக்கலாம், முதுகு வலி இருக்கலாம். அப்ப எல்லாருமே பத்மாசனம் போட முடியாது. ஆனா சுகாசனம் வந்து உட்காரலாம். சுகாசனம்னா வலது கால் எடுத்து இடது கால் மேல போட்டு நேரா அமர்வது. பத்மாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தாமரை மலர் போல ஆசனம், தாமரை மலர் போல வாழணும். சேற்றுல இருந்தாலும் தாமரை பற்றற்ற நிலையில இருக்கிறது போல இந்த உலகத்துல விகாரங்கள் நிறைந்து இருக்கலாம், ஆனா நாம வந்து அதுல இருந்து விடுபட்டு இருக்கணும். அன்பாவும் இருக்கணும், அதே நேரத்துல விடுபட்டு இருக்கணும். இது வந்து ஒரு அழகான ஒரு பேலன்ஸா இருக்கு. எதையுமே விட்டுட்டு போகணும்ன்ற அவசியமே இல்லை. எல்லாத்தையும் திறந்து போற விஷயமே இல்லை இது. நம்ம இருக்கிறோம், உலகத்திலேயே இருக்கிறோம், ஆனா பற்றற்ற நிலையில இருக்கிறோம். அப்ப அந்த பற்றற்ற நிலை எப்படி வரும், நான் யார் அப்படின்னு நான் உணரும் போது, நான் எதற்காக இந்த உலகத்துல இருக்கிறேன் அப்படின்னு உணரும் போது என்னால என்னோட கடமைகளையும் செய்ய முடியும், அதே நேரத்துல பற்றற்ற நிலையிலையும் இருக்க முடியும். அந்த மெடிடேஷன் அப்படின்றது உட்கார்ந்து செய்யற விஷயமே கிடையாது, போகும் போது, வரும் போது, நடக்கும் போது, பேசும் போது கூட செய்யலாம். இப்ப ஒரு குழந்தை வந்து அந்த தந்தைய அதனுடைய தந்தைய நினைக்குது அப்படின்னா அப்ப வந்து உட்கார்ந்து நினைக்குமா ஒரு இடத்துல? எல்லா காரியங்களும் செய்யும் போது பேசும் போது தந்தைய நினைக்கும் தானே, அதே நேரத்துல அமைதியான இடம் சைலன்ஸான இடத்துலதான் உட்காரணும் அப்படியே இல்ல. எவ்வளவு சவுண்ட் இருந்தாலும் நம்மளால அமைதியா இருக்க முடியும். ஏன் அப்படின்னா என்னுடைய மனம் அமைதியா இருந்தா சவுண்ட் எவ்வளவு இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு இருக்காது. இப்ப கோவிலுக்கு போறீங்க, அப்ப ஆரத்தி வந்து எடுக்கும் போது எவ்வளோ வந்து சத்தம், ஒரு மணி அடிப்பாங்க ஒரு பக்கம், ஒரு பக்கம் வந்து ஸ்லோகங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க, நமக்கு அந்த ஸ்லோகங்களும் புரியாது, அவ்வளோ சவுண்ட் இருக்கு. ஆனா அந்த சத்தத்துக்கு இடையிலயும் நம்ம எவ்வளவு அமைதியை உணர்வோமே, அந்த சத்தத்துக்கு இடையிலயும் அந்த ஒரு அந்த ஆரத்தி அல்லது ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு பூஜை நடக்குதுன்னா அந்த நேரத்துல ஒரு அமைதியை அனுபவம் பண்றோம் இல்லையா? ஏன்னா நம்முடைய மனசு வந்து இந்த சிக்னல் கொடுத்துருக்கு. இது வந்து கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இறைவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இது ஒரு தூய்மையான நல்ல விஷயம் அப்படின்ற அந்த சிக்னல் மைண்ட் கொடுத்துருக்கிறதுனால அப்போ அந்த எவ்வளவு சவுண்ட் இருந்தாலும் அப்போ வந்து என்ன ஆகுது, மனம் வந்து அந்த பாதிப்பு சவுண்டு சத்தம்னே வந்து மனசுக்கு கஷ்டம்னே இருக்காது. ஆனா அதுவே சுடுகாடுக்கு போனீங்க அப்படின்னா அங்க வந்து அவ்வளவு அமைதியா இருக்கு, பேச்சு இல்ல, சத்தம் இல்ல, எதுவுமே இல்ல, ஆனாலும் மனம் எவ்வளவு பாரமாயிடுது, கனமாயிடுது. காரணம்னா அந்த எண்ணங்கள், அந்த நேரத்துல நம்ம நம்மள பிரிஞ்சே போனவங்களை நினைச்சிட்டு இருப்போம், அந்த எண்ணங்கள் வரும்போது மனம் வந்து பாரமாயிடுது, துக்கம் துக்கமா வரும். அதனால தியானம் அப்படின்றது இந்த இடத்துல பண்ணணும் அந்த இடத்துல பண்ணணும் அவசியம் இல்ல, எங்க இருந்தாலும் நம்ம வந்து செய்யலாம். சிலர் வந்து இப்படி நினைப்பாங்க, தியானம் பண்ணணும்னா நம்ம கண்களை மூடிக்கொண்டு உட்காந்து செய்யணும், அது கூட அவசியம் இல்ல. இப்ப நீங்க டிரைவ் பண்ணிட்டே போறீங்க, தியானம் பண்ண தோணுது, அப்ப கண்ணை மூடிட்டீங்கன்னா டிரைவ் பண்ண முடியுமா? டிரைவ் பண்ணும் போது கூட நீங்க தியானம் பண்ணலாம், அப்ப கண்ணை திறந்தேதான் தியானம் பண்ணணும். அதாவது நம்ம வண்டி ஓட்டிட்டு இருந்தா கூட நம்முடைய சிந்தனை வந்து இறைவன் கிட்ட இருக்கும், இருக்க முடியும். கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்முடைய சிந்தனை புத்தி இறைவன் கிட்ட இருக்கலாம். சில நேரத்துல சில காரியங்கள் செய்துட்டே இருப்போம், சில வேலைகள் செய்துட்டே இருப்போம், ஆனா சிந்தனை வேற எதையோ சிந்தனை பண்ணிட்டே செய்வோம் இல்லையா? அது மாதிரிதான் நம்ம காரியம் செய்துட்டு இருந்தாலும் இறைவனுடைய நினைவுல காரியங்கள் செய்யலாம். சில பேர் வந்து தியானம் ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்படின்றாங்க, ஆனா அப்படி கிடையாது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு இந்த மந்திரத்தையே நீங்க சொல்லிட்டுருங்க, 1000 முறை சொல்லுங்க, 100 முறை சொல்லுங்க அப்படின்னா அது வேணா போரிங்கா இருக்கலாம். ஏன்னா மைண்டுக்கு எப்பவுமே ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வேணும். ஒரே ஒரு இது மந்திரத்தை வந்து மீண்டும் மீண்டும் வந்து சொல்லிட்டு இருக்கலாம், சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம வாய்க்கு வாய் மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருக்கு, கை வந்து விரலுக்கு வந்து ஜபமாலை வச்சுட்டு நான் வேணா ஊறிட்டே இருக்கலாம், என் முன்னாடி வந்து கடவுள் சிலை இருக்கலாம். அப்ப போரிங்கா இருந்தது அப்படின்னா பாருங்க, கோவில்லயே சாமி முன்னாடியே உட்கார்ந்து இருப்போம், கையில கைக்கு வேலை இருக்குது, வாய்க்கு வேலை இருக்குது, கண்ணுக்கு வேலை இருக்கு, ஆனாலும் மனம் அலைஞ்சிட்டே இருக்கும். ஆனா இங்க தியானத்துல ராஜயோகத்துல நமக்கு வந்து புத்தி வந்து மனதுக்கு வேலை கொடுத்துருது. அப்போ அந்த இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மனம் வந்து சின்ன குழந்தை போல நல்ல வேலை செய்துட்டு இருக்கும். மனம் வந்து ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கெட்ட ஒரு இது கிடையாது, அது ஒரு சின்ன குழந்தை போலதான். சில குழந்தைகள் வந்து ரொம்ப துரு 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 துருன்னு இருப்பாங்க, துரு துருன்னு இருந்தா கூட அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியும் தானே? அந்த குழந்தைய கட்டி போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காருன்னு சொல்ல முடியுமா? அப்படி உட்கார வச்சாலும் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய குழந்தைய அந்த போல உட்கார வைக்க முடியாது. ஆனா அந்த குழந்தை நீங்க ஓடு எகிரி குதிச்சிட்டு அப்படின்னு விட்டீங்கன்னா என்ன பண்ணும், எல்லாத்தையும் உடைச்சிடும். அப்ப ஒரு நல்ல தாய் ரொம்ப துருத்துருன்னு இருக்கக்கூடிய குழந்தைய வந்து என்ன பண்ணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலை கொடுத்துரும் அந்த தாய். அப்போ அது அந்த ஏதாவது அது கவனம் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு விஷயத்துல கொஞ்ச நேரம் தான் இருக்கும். இப்ப எல்லாம் நிறைய அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, பெயிண்ட் பண்ணுங்க, அப்புறம் வந்து வரைய சொல்லலாம், அப்புறம் ஏதோ ஜாயின் பண்ண சொல்லலாம், அப்புறம் மறுபடியும் அதை கழட்டிட்டு மறுபடியும் போட சொல்லலாம். அது போல இந்த போல நிறைய வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு தாய்க்கு தெரியும் எவ்வளவு ஆக்டிவா இருந்தாலும் அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணோம்னா அந்த சக்தி நல்ல விதத்துல பயன்படும். அதே போல மனதுக்குள்ள அபாரமான சக்தி இருக்கு, அதனால நாம வந்து ட்ரெயின் பண்ண பயிற்சி கொடுக்க தெரியணும் நமக்கு. அதனால சிலர் எல்லாம் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க, ஆனா எதுவுமே கஷ்டம் கிடையாது. நீங்களா தயாரா? மனம் அப்படின்றது மிகப்பெரிய சக்தி, ஆனா அத வந்து அந்த சக்தியை பற்றி நமக்கு வந்து கொஞ்சம்தான் தெரியும். அந்த மனதனுடைய சக்தியை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நமக்கு ராஜா ஆகலாம். இப்ப ஒவ்வொரு கம்பெனிலயே வந்து HRD இருப்பாங்க. அந்த மனிதர்களுடைய சக்திகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்கள வந்து தூண்டி வைக்கிறதுக்காக வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்க வந்து இந்த மன விஷயங்கள், எண்ணங்கள், மனதிற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வேலை செய்வாங்க. அப்போ நமக்கு வந்து நம்முடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்திகளை எல்லாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப முதல்ல நம்ம வந்து இந்த ராஜயோகா எப்படி செய்யறதுன்றது புரிஞ்சுக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பில்டிங் கட்டணும்னாலும் ஃபவுண்டேஷன் போடணும் இல்லையா, அடிப்படை போடணும். அந்த அடிப்படை கூட ரொம்ப உறுதியா இருக்கணும், அப்பதான் பில்டிங் கட்ட முடியும். இந்த உலகத்துல என்ன செய்தாலும் முதல்ல அதுக்கு அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அடிப்படை நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கட்டிடம் நல்லா இருக்கும். அப்ப ராஜயோகத்தினுடைய அடிப்படை என்ன? ராஜயோகம் என்றாலே ஆத்மாவை பரமாத்மாவோட இணைக்கணும். ஏன் நம்மளால இணைக்க முடியல? அப்பப்போ ஏன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுது? இந்த மனம் வந்து ரொம்ப வந்து குறும்பு மன குரங்குன்னு ஏன் சொல்லுவோம்? எத்தனையோ காரணங்கள். நம்முடைய மனம் இறைவன் கிட்ட இணையாம இருக்கிறது காரணம், முதல் காரணம் அறியாமை. நான் யார் அப்படின்றது எனக்கு தெரியலன்னா அப்ப என்னுடைய மனதை பரமாத்மாவோடு என்னால இணைக்க முடியல. ரெண்டாவது இறைவன் யாருன்னு தெரியல, அப்போ அதனால என்னால கனெக்ட் பண்ண முடியல. மூணாவது வந்து மனசுக்குள்ள நிறைய அழுக்கு நிறைஞ்சி இருந்தது. பேராசை, கோபம், அகங்காரம் இதெல்லாம் அழுக்கு இருந்ததுனால என்னால இறைவனோடு கனெக்ட் பண்ண முடியல. மனம் அழுக்கா இருக்கும் போது, மாசு படிஞ்சிருக்கும் போது நம்ம இறைவனை தொடர்பு கொள்ள முடியல. ஒரு கோவில் கூட நம்ம வந்து கோவில்ல கூட பாக்குறோம், அந்த சிலைகள் அல்லது விக்கிரங்கள் வச்சிருக்கிறோம்னா அந்த இடத்த எவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க? அப்போ மனம் வந்து இறைவனுடைய நினைவு இருக்கக்கூடிய ஒரு கோவில். அப்போ அந்த மனம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? அப்ப மனம் சுத்தமா இருந்தா இறைவனுடைய நினைவு அந்த மனதிற்குள்ள இருக்கும். அப்ப ராஜயோகத்தினுடைய அடிப்படையே வந்து தன்னுடைய அறிமுகம் இருக்கணும், பரமாத்மாவுடைய அறிமுகம் இருக்கணும். தன்னை யாருன்னு தெரியாததுனால, பரமாத்மா யாருன்னு சரியா தெரியாததுனால என்னால யோகா பண்ண முடியல. நான் வந்து தேக உணர்வுல இருந்தேன் அப்படின்னா நான் தன்னை உடல் அப்படி நினைக்கும் போது இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட பொருள்கள், மனிதர்கள் அல்லது இடங்கள், சூழ்நிலைகள் அதுதான் நமக்கு ஞாபகத்துல வந்துட்டே இருக்கும். ஏன்னா மனம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும், என்னால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையில ராஜயோகத்துல முதல்ல எது முக்கியம்னு சொல்றோம் அப்படின்னா, இறைவன் யாருன்றது கூட நமக்கு தெரியணும். ஒரு கன்னியா, அவளுக்கு இன்னும் கல்யாணம் வந்து ஆகல, அந்த ஒரு கல்யாணமே ஆகல, அந்த பொண்ணு நிறைய பேருடைய சகோதரர்கிட்ட, நிறைய ஆண்கள் கிட்ட தொடர்பு இருக்கு, நிறைய பேர்கிட்ட பேசுறா அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கும், கவலையா இருக்கும், இவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும் அப்படி நினைப்பாங்க. ஏன்னா ஒரு அப்ப ஒருத்தருடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து, அந்த பொண்ணுக்கு வந்து யார் என்னுடைய வாழ்க்கை துணைவன் யாருன்னு தெரிஞ்சாதான் நினைப்பான். இல்ல நான் யார நினைப்பா, எல்லாரையுமா நினைச்சிட்டு இருக்க முடியும், எல்லார் பழக்கமும் இருக்கலாம், அதுக்காக எல்லாரையும் நினைக்க முடியாது இல்லையா. அது போல நம்ம இன்னைக்கு எல்லாரையும் நினைச்சிட்டு இருந்தோம், எல்லா விஷயங்களையும் நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப நமக்கு ராஜயோகத்துடைய விஷயங்கள் தெரியும். அப்போ இறைவன் ஒருவர் தான் அப்படின்னு தெரியும். இந்த உடல் உணர்வுல நான் இருந்தேன்னா அப்போ நான் இறைவனோட தொடர்பு கொள்ள முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தன்னை உடல் அப்படி நினைச்சு பாருங்க. அப்போ இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஆத்மா அப்படி நினைக்கும் போது ஒரு ஒளி வடிவமான ஆத்மா அந்த ஆன்மீகத்து விஷயங்கள்ல போகும் போது அப்போ இதெல்லாம் கடந்து நான் போயிடுவேன். அப்ப ஆத்மானுடைய தந்தை யாரு, ஆத்மானுடைய வீடு என்ன, ஆத்மானுடைய குணங்கள் என்ன, அந்த விஷயங்கள்ல என்னால மூழ்கி இருக்க முடியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மனசு இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிட்டே இருக்கும். ரெண்டாவது, என்னுடைய மனம் அந்த இறைவன் சிவன் கிட்ட எப்போ போகும், சிவா சிவான்னு சொல்லிட்டே இருந்தா அங்க போயிடுமா. மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சிவாயான்னு சொல்லி, நம்ம சிவாயன் சொல்லும் போது போயிடுமா. நம்முடைய மனம் இன்னைக்கு எங்க போகுது, உறவுகளுக்கு பின்னாடி தானே போயிட்டு இருக்கு. எனக்கும் இன்னொருத்தருக்கும் எந்த விதமான ஒரு உறவு இல்ல, எனக்கு அவர் எந்த விதத்திலே தந்தையோ ஆசிரியரோ அல்லது ஃப்ரெண்டோ எதுவுமே உறவு இல்லன்னா அவங்கள நான் நினைக்க மாட்டேன். அப்ப எனக்கு யார் வந்து ரிலேட்டடா இருக்காங்களோ அவங்கள தானே நான் நினைக்கிறேன், எனக்கு சம்பந்தப்பட்டவங்கள தானே நினைக்கிறேன். எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா நான் எதுக்கு நினைக்க போறேன். இன்னைக்கு வந்து நம்மள சுற்றி, இன்னைக்கு நாம வந்து நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உறவினர்கள் அப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா கணவன் மனைவியா இருந்தா கூட எல்லாமே கர்மத்தினுடைய கணக்குப்படிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கர்ம கணக்கினுடைய படியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி ரொம்ப வந்து அந்யோன்யமா இருக்காங்க, நல்ல உறவு இருந்தாலும் அவங்க கணக்கு முடிஞ்சிடுச்சு, ரொம்ப அன்பு இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அன்பு இருக்கு. ஆனா நம்ம கணக்கு வழக்கு முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ஆத்மா போய் தானே ஆகணும். அப்ப கணக்கு வழக்கு தான் நம்ம வாழ்க்கையில முக்கியமானது. கணக்கு வழக்கு இருக்கிற வரைக்கும் தான் அந்த உறவே இருக்கும். அந்த ஒரு செகண்ட் கணக்கு வழக்கு முடிஞ்சிடுச்சுன்னா எல்லா உறவும் மாறிடும். இப்ப வந்து அந்த உடலோடுதான் எனக்கு வந்து எல்லா சம்பந்தமும் இருக்குன்னா உயிர் போன பின்னாடி உடலை வச்சுக்க வேண்டியது தானே. ஆனா உயிர் போன உடனே அந்த உடலை வந்து என்ன பண்ணுவாங்க, எரிச்சிடுறாங்க. இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்திருக்க உடல் பஞ்சபூதங்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க. எவ்வளவு அழுதாலும் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை, ஆத்மா அழியாதுன்னு நம்ம இப்ப நமக்கு தெரியும். எதுக்காக அழணும், இப்போ என்ன சொல்லுவோம், என்னுடைய அப்பா, என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தை இறந்து போயிட்டான்னு அழாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். கணக்கு வழக்கு முடிஞ்சிச்சு, நேத்து வரைக்கும் அவங்க உனக்கு குழந்தையா இருந்தாங்க, இன்னைக்கு அந்த ஆத்மா வேற ஒருத்தருக்கு குழந்தையா பிறக்க போகுது. இந்த ஆன்மீக விஷயங்களை உணரும் போது அந்த துன்பத்துல இருந்து கூட நம்ம வெளியே வரலாம். அதனாலதான் நமக்கு எப்பவுமே அழியாத தாய் தந்தை யாரு, இறைவந்த தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு கோவில்ல நம்ம பாடலையா. ஆசானு நீயே, நண்பனு நீயே, தோழன் தோழி எல்லாமே நீயேன்னு சொல்லி நம்ம பாடலையா. ஏன்னா ஒவ்வொரு பிறவிலையும் இது போல உறவுகள் மாறிட்டே இருக்கும். ஆனா இறைவன் கூட நமக்கு இருக்கிற உறவு மாறவே மாறாது. நமக்கும் இறைவனுக்கும் கர்ம கணக்குன்றது கிடையாது. நாம இறைவனை ஏன் நம்ம நினைக்கிறோம்னா, அவர் தாயா இருந்திருக்கிறார், தாயா இருந்து நமக்கு செய்ய வேண்டியது செய்திருக்கிறார், தந்தையா இருந்து நமக்கு செய்ய வேண்டியது செய்திருக்கிறார், ஆசானா இருந்து செய்திருக்கிறார். அந்த பர்மனன்ட் அனுபவத்தினுடைய ஆதாரத்துலதான் நம்ம இறைவனை நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த சம்பந்தம் எங்கேயோ உடஞ்சு போயிருக்கு. இப்போ எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை வரலன்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ கனெக்ஷன் கட் ஆயிருக்கு. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி நல்லா இருந்தது, கரண்ட் நல்லா வருது அப்படின்னு சொன்னா மின்சாரம் வரும்போது லைட்டு ஃபேனு எல்லாமே வந்து ஓடும், நல்ல வேலை செய்யும். ஆனா எங்கேயோ திடீரென் வந்து இங்க இருட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க, லைட்டும் வந்து வெளிச்சம் கொடுக்கல, அது ஃபேனும் ஓடல, மைக்கும் வந்து வேலை செய்யல, எல்லாமே அப்படியே ஸ்தம்பித்து போயிடுச்சு ஒரு செகண்ட்ல. ஏன்னா ஃபியூஸ் போயிடுச்சு. அப்போ ஃபியூஸ் போனோன்னு இங்க என்ன ஆயிடும், இருட்டிடும். இப்போ எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவோம், எலக்ட்ரீஷியன் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு வயர் கொண்டு வருவாரு, மேல இருக்கக்கூடிய ரப்பரை நீக்கிடுவாரு, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த காப்பர் வயரை கனெக்ட் பண்ணிடுவார். அந்த கம்பி உள்ள இருக்கக்கூடிய அந்த செம்பு கம்பியை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மேல இருக்கக்கூடிய வயரை நீக்காம உள்ள இருக்க நீக்காம அப்படியே அவர் வந்து கனெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகுமா, கரண்ட் நமக்கு ஃபேன் வேலை செய்யுமா, லைட் வருமா? அது போல தன்னை உடல் அப்படின்ற நினைவுலயே நான் உட்காந்துட்டு இறைவனை நினைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன்னா ரப்பர் நீக்காம நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அப்ப எங்க நமக்கு கரண்ட் பாஸ் ஆகும்? அதனால இந்த தேக உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த ரப்பர் நான் நீக்கினாதான், இன்சுலேஷன் நீக்கினாதான், ஆத்ம உணர்வுல இருந்தாதான் நான் இறைவனை வந்து தொடர்பு கொள்ள முடியும். அடுத்தது முக்கியமா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இறைவன் மேல அன்பு இருக்கணும். சில நேரத்துல நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது, உறவு இருக்கு, ஆனா அன்பு இல்ல. ஒரு குடும்பத்துல என்னது, என்னுடைய சகோதரன் சகோதரி அம்மா அப்பா மனைவி எல்லோரும் இருக்காங்க, ஆனா எனக்கு வந்து அவங்க கிட்ட பேச கூட நான் வந்து பிடிக்கல, ஆனா ஃபுல் டே நான் போன்ல எங்கேயோ இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிட்டே இருப்பேன். வீட்டுல பக்கத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு பார்க்க கூட நான் மாட்டேன், ஏன்னா அவங்க மேல எனக்கு அன்பு இல்லை. எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனை நான் வந்து மீட் பண்ணி அல்லது போன்ல பேசிட்டே இருப்பேன், தொடர்பு கொண்டு பேசுவேன், ஏன்னா அந்த நண்பன் மேல எனக்கு அன்பு இருக்கு. அப்போ அந்த அன்பு எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றது? இன்னைக்கு உலகத்துல எல்லாமே எல்லா உறவுகள்லயும் சுயநலம் தான் அதிகமா இருக்கு. இப்ப நான் கடவுள்கிட்ட கூட கடவுளை கும்பிடுறேன்னா அதுலயும் சுயநலம் தான். நான் ஏதாவது கேக்குறேன், அந்த வேண்டுதல்கள் நிறைய இருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும், அதுக்காக நான் இறைவனை நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஏதோ அடையணும், இது வேணும் அது வேணும் அப்படி நினைச்சிட்டு நான் வந்து இறைவனை நினைக்கிறேன் அப்படின்னா சாமி கும்பிடுறேன்னா அப்போ அது எனக்கு வந்து இறைவனை தொடர்பு கொள்ள முடியாது, அது சுயநலம் இருக்காங்க. எப்பவுமே நான் வாங்கிட்டே இருக்கேன், நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுக்க முடியும் என்னால? அப்ப இறைவன் மேல அன்பு இருக்குன்னா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது, வேண்டிக்கிட்டே இருக்க கூடாது, அதை விட அதிகமா நம்ம வந்து சில விஷயங்கள் மேலான விஷயங்கள் செய்யணும். ராஜயோக தியானத்துல இறைவன் கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, இறைவன் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், இதெல்லாம் இறைவன் கொடுத்தது அப்படின்னு தானே சொல்லுவோம். நாம எல்லாம் கருவிகள், இதெல்லாம் இறைவன் கொடுத்தது. அப்ப இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? இறைவனுக்கு சொந்தமானது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவர் நன்றியில சொல்லணும். நமக்கு எவ்வளவு இருக்கு உலகத்துல, இது இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதனால அதிகமா நம்ம கேட்க வேண்டாம். இப்ப சமீபத்துல ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு, ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு விவாதம்னு சொல்லலாம். டாடா இண்டஸ்ட்ரீஸ்ல ரத்தன் டாடா இருக்காரு இல்லையா, முக்கியமானவர், அவர் சொன்னார், முகேஷ் அம்பானி வந்து ரொம்ப வந்து பணக்காரர், அவருடைய பில்டிங் எவ்வளவு பெருசு, 23 ஃபுளோர்ஸ் இருக்குது, மாடி இருக்குது, இவ்வளோ எல்லாம் வச்சுக்கிட்டு இவர் என்ன இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு, அதுக்கு இவர் ஏழைகளுக்கு உதவலாமே அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க, அது ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பணக்காரர்கள் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணுமா, அல்லது என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு நான் என்ஜாய் பண்ணணுமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இப்ப நாம அதுல போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப எதுக்காக இந்த பாயிண்ட் வந்தது அப்படின்னா இறைவன்கிட்ட நான் கேட்டுட்டே இருக்கணுமா என்ன? நான் எதுவுமே இறைவனுக்காக தியாகம் பண்ண தயாரா இல்லையா, இறைவனுக்கு என்ன தேவை, நம்ம கிட்ட அப்படி கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆனா இறைவனுடைய அன்பு நம்ம அனுபவம் பண்ணணும்னா முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க நன்றி சொல்லுவோம், நான் வேற எது பொருளோ பணமோ கேட்கல சிஸ்டர், ஆனா நான் வந்து அமைதி கேட்கிறோம், அன்பு கேட்கிறோம், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அது கூட கேட்க வேண்டாம், அமைதி உன்னுடைய பிற பொறுமை உன்கிட்ட இருக்கு. கடல் கிட்ட போயிட்டு கடல்ல என்ன குளிர்ந்த காற்று கூடு அப்படின்னு கேட்க வேண்டாம், கடலோரமா போனாலே குளிர்ந்த காற்று நம்ம உணர முடியும். சென்னையில நீங்க மரீனா பீச்சுக்கு போனாலே மரீனா பீச்சுக்கு போயிட்டு அந்த கடல்ல எனக்கு குடு குளிர்ந்த காற்று குடுன்னு சொல்லுவீங்களா? அங்க போனாலே அனுபவம் தானே பண்ணுவீங்க, எடுத்துக்கிறீங்க. சூரியனை எனக்கு அந்த வெப்பம் கொடு வெளிச்சம் கொடு அப்படின்னு வந்து கேட்கல. நம்ம கதவை திறந்து வைக்கணும், ஜன்னல் திறந்து வைக்கணும், திறந்து வச்சா அந்த வெளிச்சம் உள்ள வரும். அது போல நம்ம எதுவும் கேட்க வேண்டாம், மனதை திறந்து வைங்க போதும். பண்புகள் கூட நம்ம யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது, அதெல்லாம் எடுத்துக்கணும். பொறுமையா இருக்க கத்து கொடுப்ப முடியுமா என்ன? நீங்க இன்னொருத்தர் பொறுமையா இரு பொறுமையா இருன்னு சொல்லிட்டு நீங்க கோவப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கே பொறுமை இல்ல, நீ எதுக்கு பொறுமை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பிறருக்கு ஏதாவது கத்து கொடுக்கணும்னா முதல்ல நாம அப்படி இருக்கணும். அதனால பண்புகள் வந்து நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. பெற்றோர்கள் கூட குழந்தைகளுக்கு வந்து எந்த பண்புகள் சொல்லி கொடுக்க முடியாது. அவங்களுக்குள்ள இருந்தது குழந்தைகளுக்கு வந்து அதை பார்த்து கத்துப்பாங்க. அது ஒரு ஜோக் படிச்ச நியூஸ் பேப்பர்ல குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, சின்ன குழந்தைகள் விளையாடிட்டே இருந்தாங்க, திடீரென வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுறீங்க, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு இல்ல நாங்க சண்டை போடல, நாங்க விளையாடிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன சொன்னாங்க, அம்மா அப்பா விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறோம். ஏன்னா மம்மி டேடி இப்படிதான் வந்து சண்டை போடுறாங்க, அத அம்மா அப்பா விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். அப்ப நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்யறோமோ அதுன்னு குழந்தைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்மையில தெரியல இது சண்டை போடுறதுன்னு தெரியல, இது வந்து புது விளையாட்டு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால இறைவன் கிட்ட அமைதி வேண்ட வேண்டிய அவசியம் இல்ல, நானே ஒரு அமைதியான ஆத்மா. அப்போ இறைவன் மேல அன்பு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? பக்தி அப்படின்னாலே அன்பு பாராட்டுதல் என்று பொருள். பக்தி என்ன, கோயிலுக்கு போயிட்டு இறைவன் கிட்ட வேண்டது கிடையாது. ஆனா அந்த பக்தி கூட இன்னைக்கு சுயநலமா ஆயிடுச்சு. இறைவா நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை கொடுப்பேன், இவ்வளவு செய்வேன். இறைவன் கொடுத்தாருன்னா நன்றி சொல்லுவேன், இறைவன் கொடுக்கலன்னா நீ உனக்கு ஆதே இல்ல, நீ எனக்கு உதவியே செய்ய மாட்ட, உனக்கு கருணையே இல்லைன்னு இறைவனையும் சபிச்சுட்டு இருப்போம். அது அன்பு இல்ல இல்லையா? அன்புன்னா அங்க தியாகம் இருக்கணும், அன்புன்னா எதிர்பார்க்காம செய்யணும். எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு பேர் அன்பு இல்ல, அது சுயநலம். அப்ப ரெண்டு பக்கமும் அன்பு இருந்ததுன்னு அதிகமாகும். இந்த உலக ரீதியா பார்த்தா கூட ஒருத்தர் மேல எனக்கு அன்பு இருக்குன்னா எப்படி அந்த அன்பு வந்து அதிகமாகும்? அந்த மனிதருக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அவங்க அழகா இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்களே, அது எனக்கு பிடிக்கும், அவன் ரொம்ப அழகா இருக்கிறா. அது போல இந்த உலகத்திலேயே வந்து அழகானவர் யாரு? இந்த ஸ்தூல அழகு இதெல்லாம் வந்து டெம்பரரி. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கலாம், நாளைக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனால அந்த அழகெல்லாம் போயிடும், எல்லா பாடி ஷேப் எல்லாம் போயிடும். அப்ப அந்த அழகுன்றது எவ்வளவு வந்து லிமிட்டடா இருக்கு, எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு. ஆனா இறைவன் வந்து அழகானவர், அவருடைய அழகு எதுல இருக்கு, குணங்கள்ல இருக்கு. சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த குணங்களை நம்ம நேசிச்சோம்னால இறைவனை நேசிக்கிறோம்னு அர்த்தம். சத்தியமானவர் உண்மையா இருக்கணும் இறைவன். ஆனா உண்மைக்கு அர்த்தம் என்ன? உண்மை என்ன? பொய் சொல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, உண்மை அப்படின்னா எல்லா விஷயங்களும் எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படி இருக்கணும். அப்ப ஒரு இறைவன் மேல எனக்கு அன்பு இருக்குன்னா அதுதான் உண்மை. உடல் அற்றவர் இறைவன் நிராகாரர், அவர் மேல எனக்கு அன்பு இருக்கணும். அப்ப அந்த இறைவனையும் அவருடைய குணங்களையும் நான் மூழ்கிடும் போது தன்னை மறந்த நிலை வரும். அந்த அன்புல மூழ்கிட்டேன், தன்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலயும் சொல்லுவாங்க அந்த நம்ம அன்புல வந்து கீழே விழுந்துட்டோம், அன்புல விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஃபால் இன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தூல அன்புல கீழே விழுந்துருவோம், மேல ஏற முடியாது. ஆனா இறைவனுடைய உங்களுடைய இதயத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திருப்பி நம்ம கிடைக்கிறது துன்பம் தான். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கெல்லாம் வந்து, காதலர் தினம் அன்னைக்கெல்லாம் வந்து இதயத்தை வந்து அந்த இதயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நம்முடைய இதயம் இறைவனுக்காக இருக்கணும். அந்த இறைவனுக்காக நம்முடைய இதயத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப எந்த மனிதர்களுக்கு அந்த இதயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்லாரையும் நம்ம நேசிப்போம். இறைவனை தான் நான் நேசிக்கிறேன், அதுக்காக இவங்க எல்லாம் எனக்கு வேண்டாம் அல்லது இவங்க மேல எல்லாம் வெறுப்புன்னு சொல்ல மாட்டோம். எல்லார் மேலயும் அன்பு இருக்கும். ஒரு இறைவன் மேல நமக்கு அன்பு இருக்குன்னு சொல்லும் போ இருந்ததுன்னா எல்லா மனிதர்கள் மேல நமக்கு அன்பு இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா, இப்ப நம்ம மரத்தை எல்லாம் வந்து ஒவ்வொரு இலையும் ஒரு ஒரு கிளைக்கும் தண்ணி ஊத்திட்டு இருக்க வேண்டாம். விதைக்கு தண்ணி ஊத்திட்டோம்னா அந்த முழு மரத்துக்கு அந்த தண்ணீர் கிடைச்சிடும். அது போல இறைவனை நான் நேசிச்சோம் அப்படி நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன், என்னுடைய முழு அன்பு இறைவன் மேல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா மனிதர்கள் மேல எனக்கு அன்பு இருக்கும். இல்ல அப்படின்னா எனக்கு இவங்க பிடிக்கும், அவங்க பிடிக்கல, இவங்க மேல எனக்கு அன்பு இருக்கு, அவங்க மேல எனக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னா அது உண்மையான அன்பே கிடையாது. அப்போ அந்த பேராசை அப்படின்றதுல அன்புல நமக்கு எந்த மாதிரி உணர்வு இருக்குன்னா பிறருக்கு கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பக்குவம் வேணும். இப்ப இறைவன் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் இறைவன் மேல அன்பு இருக்கு இல்லையா? இறைவனால ஒரு அன்பு ஃபீலிங் வரும். ஏன்னா அவர் யார்கிட்ட எதுவும் கேட்கறது இல்ல. அது போல நாம இறைவன் கிட்ட எல்லாம் அடையணும். நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவர் கொடுத்ததுதான். அப்போ நம்ம வந்து எல்லாத்துலயும் அந்த இறைவனை நினைக்கும் போது என்னுடைய சிந்தனை இந்த ஸ்தூலத்துல போகாது. அப்ப அந்த ஒரு நிலையில நான் இருக்கும் போது நான் வந்து இறைவனுடைய நல்ல கனெக்ஷன் இருக்கும் போது, இப்ப உங்க ரேடியோ ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்க ஒரு இத குறிப்பான ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வேணும். அப்ப அந்த ரேடியோ எப்படி நீங்க கேட்க முடியும்? ரேடியோ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வேண்டிய ஸ்டேஷன் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க டியூன் பண்ணணும். எப்படி டியூன் பண்ணுவீங்க? அந்த ஃப்ரீக்வன்சி தெரியணும், அந்த வேவ் லென்த் எல்லாம் தெரியணும், அந்த ரேடியோ ஸ்டேஷன் அந்த நம்பர் தெரிஞ்ச நீங்க டியூன் பண்ணுவீங்க. டியூன் பண்ண நீங்க என்ன கேட்கணும்னு விரும்புறீங்களோ அந்த சவுண்ட் நீங்க கேட்பீங்க. உங்க ரேடியோ ரிசீவர் வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒலிபரப்புறது அது ரிசீவ் பண்ணும். இல்லைன்னா இந்த நம்பர் தெரியாம சும்மா நீங்க திருப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க தெரிஞ்சா இந்த 98ல தான் 93 நான் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க ஈஸியா அந்த கேட்கலாம். அதே போல ராஜயோகா அப்படின்னா என்னன்னா டியூனிங் பண்ண நமக்கு தெரியணும். எனக்கும் இறைவனுக்கும் அந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகணும். ஆத்மா பரமாத்மா எல்லாம் தெரியலன்னு சொல்லும் போது மேட்சிங்கே இல்லாம இருந்தது. நான் யாரோ, இறைவன் யாரோ, அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எப்படியோ இருக்கிறேன், அதனால எனக்கு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகல. இப்ப ராஜயோகத்தின் மூலமா நான் என்ன தெரிஞ்சுகிட்டேன் அப்படின்னா ஆத்மா பரமாத்மாக்கு ஒரே உருவம் தான். அப்ப ஃப்ரீக்வன்சி கண்டிப்பா மேட்ச் ஆகுது. இது நாள் வரைக்கும் நான் வந்து இன்னாரு அப்படி நினைச்சிட்டு இருந்தோம், இறைவனும் எங்கேயோ இருக்காரு எப்படியோ இருக்கிறாரு. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் ஆத்மா, இறைவன் கூட பரமாத்மா, அவரும் ஆத்மா தான். நானும் ஒளி புள்ளியா இருக்கிற, அவரும் ஒளி புள்ளியா இருக்கிறார். அப்ப உருவம் ஒண்ணுதா? இப்ப மேட்ச் ஆகுது. ஆனா ஒரே மாதிரி எனக்குள்ளயோ அங்கேயும் மேட்சிங். அப்படின்னா என்ன? எனக்குள்ள இருக்கிற விஷயமும் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களும் ஒண்ணு ஒன்னா இருக்கணும். அப்ப வந்து என்ன ஆகும்? மேட்ச் ஆகும். இப்ப விஞ்ஞானத்துல என்ன சொல்லுவாங்க? ஆப்போசிட் வந்து அட்ராக்ட் ஆகும் சொல்லுவாங்க. ஆன்மீகத்துல லைக் போல்ஸ் அட்ராக்ட் அப்படின்வாங்க. எப்படி ரெண்டு பேர் வந்து நண்பர்கள் ஆயிடுவாங்க? ஒரே மாதிரி சிந்திப்பாங்க, ஒரே மாதிரி சுபாவம் இருக்கும், ரெண்டு பேருக்குள்ள ஒரே மாதிரி குணம் இருக்கும், அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அந்த ஐடியால மோதல்கள் வந்தது, எனக்கு ஒரு ஐடியா, அவங்களுக்கு ஒரு ஐடியா, கணவன் மனைவிக்குள்ள அந்த சிந்திக்கக்கூடிய விதம் வந்து ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆகல. சிந்திக்கும் முறை வேற, இவங்க ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, அப்படின்னு டைவர்ஸ்ல தான் முடிவடையும். ஏன்னா ஐடியா வந்து மேட்ச் ஆகல, சுபாவங்கள் வந்து மேட்ச் ஆகல. இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம இறைவன் கூட மேட்ச் ஆக முடியலன்னா நமக்கு அவரை பத்தி தெரியாம இருந்தது. பரமாத்மாவும் ஆத்மா ரூபத்துலதான் இருக்காரு. ஆனா பரமம் அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாத்துலயும் அவர் குணங்கள்லயோ சக்திகள்லயோ செயல்கள்லயோ, ஆனா உருவத்திலயோ சேம். ஆத்மாவுடைய காட்சிகள் கிடைச்சிருக்கு, பரமாத்மாவுடைய காட்சிகள் கிடைச்சிருக்கு. பிரம்மா பாபாவுக்கு அது கிடைச்சது. ஆத்மாவும் ஒரு புள்ளி வடிவத்துல இருக்கு, இறைவனும் புள்ளி வடிவத்துல இருக்கிறார். அதனாலதான் கூட இப்ப சொல்லிட்டு இருக்கலாம், ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிட்டு இருக்கலாம். வசிக்கக்கூடிய இடமும் ஒண்ணுதான். ஆத்மாவும் ஆத்மாக்களும் அந்த ஆத்ம உலகத்துல இருந்து வந்தவங்க தான். பரமாத்மாவும் அங்கதான் வசிக்கிறார். அப்பா வீடு அப்படின்னா என்ன? குழந்தை இன்னொரு வீடு இல்ல, நமக்கு ஒரே வீடுதான். இந்த உலகத்துல வேணா குழந்தை வளர்ந்த பின்னாடி, குழந்தை வளர்ந்த பின்னாடி வேணா அவங்க தனியா இன்னொரு வீடு இல்ல, அது வரைக்கும் ஒரே அட்ரஸ் தான். அது போல நம்ம அட்ரஸ் ஒண்ணுதான். என் வீடு ஆத்மா உலகம் தான், பரமாத்மா இருக்கிறது அதே, எங்க அப்பா வீடு அதுதான், குணங்களும் சேம் தான். அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்க? பரமாத்மாவுடைய அம்சம்தான், ஆத்மா வந்து பரமாத்மாவுடைய அம்சம்னு சொல்லிட்டாங்க. ஒரு அம்சம்ல பரமாத்மால இத்தனோண்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இறைவனுடைய அம்சம் அப்படின்னா, தேவாம்சம் அப்படின்னா, இறைவனுக்குள்ள இருக்கிற அம்சம் ஆத்மாவுக்குள்ளயும் இருக்குன்னு அர்த்தம். இறைவன் அமைதி கடல் அப்படின்னா, அந்த அமைதின்னு சொல்லக்கூடிய அம்சம் ஆத்மாவுக்குள்ள இருக்கு. நானும் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அப்போ அது ரெண்டு பேருக்குள்ளே ஒரே குணம் அப்படின்றது இருக்கு. இது போல இப்போ நம்ம வந்து இறைவா எனக்கு அமைதி கொடு, எனக்கு அமைதியே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ நான் தியானத்துல என்ன சொல்வேன்? சிவ பாபா அல்லது இறைவா, நீங்க அமைதி கடலா இருக்கிறீங்க, நான் அமைதி சுரூபமானவன் அப்படின்னு சொல்வோம். அப்ப நானே அமைதி சுரூபினன் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அந்த அமைதி அனுபவங்கள் வரும். ஒரு சொல் அந்த ஆத்மாவுக்கு அமைதி கடலுக்குள்ளேயே நான் வந்து கலந்துடுவேன். அதனால ராஜயோகத்துல நாம என்ன, ஆத்ம உணர்வு அடையணும், பரமாத்மா உணர்வு அடையணும். அப்போ அந்த ஆத்ம உணர்வு எனக்கு வேணும்னா விழிப்புணர்வு வரணும், வேணும் எனக்கு. காரியங்கள் செய்யும் போது, பேசும் போது நான் ஆத்மா கண்கள் மூலமா பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா காது மூலமா கேட்டுட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறேன், நான் ஆத்மா கை கால்கள் மூலமா காரியங்கள் செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நம்முடைய சாப்ட்வேர் வந்து பிரெயின்ன்றது ஹார்ட்வேர். ஆனா நான் வந்து சாப்ட்வேர், அதனால நீ வந்து, அதாவது நீ நாம என்ன நினைக்கிறோமோ அது போல மாறிடுவோம். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் உணர்வோம், அதுதான் நம்ம சாப்ட்வேர். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுவாகவே நம்ம மாறிடல, அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. அதெல்லாம் ஹார்ட்வேர், ஸ்தூல விஷயங்கள். நம்ம சிந்திக்கிறது, உணர்றது, அனுபவம் பண்றது, இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள். நான் ஆத்மா, என்னுடைய மனதின் ஆதாரத்துல நான் நினைக்கிறேன், புத்தி மூலமா தீர்மானிக்கிறேன். ஆனா என்னுடைய சுபாவம் அப்படின்றது ரொம்ப ஒரிஜினல் சம்ஸ்காரம்ன்றது ரொம்ப சுத்தமானது. அப்ப என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் உண்மையான அந்த குணத்தை நான் உணரும் போது, அப்ப என்னுடைய உண்மையான அந்த சுபாவத்தை நான் உணரும் போது, நான் அமைதியானவன், இறைவன் அமைதி கடலா இருக்கிறார் அப்படின்னு உணரும் போது, இறைவனுக்கும் எனக்குள்ள என்ன ஒத்து வர மாதிரி சில குணங்கள் வரும் போது, உருவமும் ஒரே உருவம், நானும் புள்ளி வடிவமானவன், இறைவனும் புள்ளியா இருக்க, நானும் ஒளி, அவரு ஒளி, அப்ப குணங்களும் அதே மாதிரி மேட்ச் ஆகுது. அவர் பாக்குறதுக்கு ஒரு ஒளி புள்ளியா இருந்தாலும் குணங்கள்ல கடல் போன்றவர், அவருக்கு முடிவுன்றதே இல்ல, இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னா, உருவம் இருக்கு ஆனா ஒரு எல்லைக்கு உட்பட்ட உருவம் இல்லை. ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஜியோமெட்ரியில அதுக்கு எந்த டைமென்ஷன் இல்ல, லென்த்தோ பிரெத்தோ எதுவுமே இல்ல, ஹைட் இல்ல. ஆனாலும் ஒரு புள்ளிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அதே போல இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீரோவோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது வந்து இன்ஃபினிட்டி தான். ரெண்டு கோடுகள் வந்து பேரலா இருக்கலாம், அது கூட இன்ஃபினிட்டியில மீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இறைவன் கடல் போன்றவர் அப்படின்னா எல்லை இல்லாதவர், ஆனால் ஒரு புள்ளி வடிவமானவர், புள்ளியா இருக்கிற அதற்கு கடல் போன்றவர். பிந்து அப்படின்னா புள்ளி, சிந்து அப்படின்னா கடல். பிந்துவா இருந்தாலும் சிந்து போல கடல் போன்றவர், அதனால அவர் நிராகாரர். நானும் ஒரு புள்ளி வடிவமானவன், பரமாத்மாவும் புள்ளி வடிவமானவர், நானும் ஆத்ம உலகத்தை சார்ந்தவன், என்னுடைய தந்தையும் ஆத்ம உலகத்தை சார்ந்தவர். உடனே என்னுடைய சிந்தனை அங்க போயிடும். சிலர் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ துக்கம் வந்திருக்கும் போது அல்லது டென்ஷன் வரும் போது என்ன சொல்லுவாங்க, என்ன கூப்பிட்டுக்கோ, நான் இங்க இருக்கு வாழவே எனக்கு பிடிக்கல, என்ன வந்து இங்க உயிரோடு இருக்கவே பிடிக்கல, நான் ரொம்ப எனக்கு துன்பங்கள் அதிகமாயிருக்கு, எனக்கு முக்தி வேணும், எனக்கு மோட்சம் வேணும், நான் இந்த பிறவியில இருக்க விரும்பல, எனக்கு பிறவியே வேண்டாம். ஆனா இங்க இறைவன் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி அழணும், முக்திக்காக நம்ம பாடுபட வேண்டாம், முக்தி நம்முடைய வீடு, உங்க வீடு, உங்க வீட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க அந்த வீட்டை சார்ந்தவங்க, உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வேணாம் அந்த வீட்டுக்கு போறதுக்கு, உங்க வீட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு இன்விடேஷன் அழைப்பிதழ் கொடுக்கணுமா என்ன, நமக்கு உரிமை இருக்கு இல்லையா. மானசீகமா நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுக்கு போகணும். இப்ப பாருங்க, இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் நீங்க மானசீகமா சென்னைக்கு போயிட்டு வரலாம், இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் மானசீகமா மைசூருக்கு போயிட்டு வரலாம். ஆனா அதுவே சென்னைக்கோ மைசூருக்கோ போயிட்டு வரணும்னா எவ்வளவு காலம் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும். நான் ஸ்தூலத்துல போனா 48 மணி நேரம், ஆனா மானசீகமா ஒரு வினாடியில போயிட்டு வந்துட்டீங்க, அப்ப அண்ணன் உள்ளகத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு வினாடி போதும். நினைச்ச உடனே அந்த ஆன்மா உள்ளகத்துல பரமாத்மா கிட்ட நம்ம இருக்கணும், செம்பன் நிறமான அந்த ஜோதிர்மயமான அந்த உலகத்துல இருக்கணும். இறைவன் முன்னாடி நம்ம இருக்கிறோம். இப்ப நீங்க யாரையாவது நினைச்சீங்க ஒரு மனிதரை அப்படின்னா, அவர் எங்க இருந்தாலும் கடையில இருப்பாரோ, ஆபீஸ்ல இருப்பாரோ, வீட்டுல, அதுவும் சேர்ந்து நினைப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல இருப்பாரு, இப்படி இருப்பாரு அப்படி நினைப்பீங்க இல்லையா. அது போல இறைவன் கிட்ட போகணும்னா இறைவன் எங்க இருப்பாரு, அப்ப மானசீகமா அங்க நம்ம வந்து போயிடுவோம். அப்ப நான் இறைவன் முன்னாடி போய் நிப்பேன் அங்க ஆன்மா உலகத்துல ஒரு வினாடி, ஏன்னா அதுதான் நம்ம வீடு, இறைவனுடைய வீடு அதுதான், சாந்தி தாமம், சாந்தி உலகம், முக்தி உலகம், நிர்வாண உலகம். அத நினைச்ச உடனே நான் அமைதி அடைஞ்சிடுவேன், அதுவும் அளவற்ற அமைதி. அங்க அங்க ஒரே வந்து அந்த செம்பன் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒளி ஒளி உலகம். இது போல பிரம்மா பாபாவுக்கு காட்சி கிடைச்சது. இத பத்தி நாளைக்குன்னு அந்த பிரம்மா பாபாவுக்கு எப்படி காட்சி கிடைச்சது, இறைவன் எப்படி பிரம்மா மூலமா இதெல்லாம் காமிச்சாரு காட்சின்னு நாளைக்கு அதை பத்தி சொல்ல போறேன். இப்ப இதெல்லாம் எனக்கு தெரியும் போது நான் பயிற்சி வந்து செய்யலாம். முதல்ல ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ராஜயோகத்தினுடைய முதல் படி. நம்ம எப்பவுமே இந்த தேக உணர்வுல இருக்கிறதுனால மனம் வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அதான் எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் குறை சொல்லிட்டே இருப்போம். இந்த ஆத்ம உணர்வா ஆத்ம உணர்வுல இருக்க தெரியல இல்லையா, அதனாலதான் மனம் அலைப்பாயுது. ஆத்ம உணர்வு வந்துச்சுன்னா அலைப்பாயாது. அந்த ஆத்மா கனெக்ஷன் இறைவன் கிட்ட தான். அந்த இறைவன் கிட்ட தொடர்பு கிடைச்சதுன்னா மனம் அலைப்பாயாது. தனக்குத்தானே பேசிக்கணும் இந்த ஆத்மா உணர்வு அடையிறதுக்கு. இப்ப புத்தி மனசுக்கு சொல்லிட்டே இருக்கு, இப்ப எனக்கு நானே சொல்லிக்கணும் தனக்குத்தானே, நான் ஒரு ஒளி புள்ளியான ஆத்மா. இந்த ரோல் என்னுடைய கதாபாத்திரம் வேற, நான் வேற. இப்ப நான் பிசினஸ் மேன் நினைச்சா வாடிக்கையாளருடைய ஞாபகம் வரும், வக்கீல் நினைச்சா என்னுடைய அந்த கிளைண்ட்ஸ் ஞாபகம் வரும், டீச்சர் நினைச்சா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வரும், அப்பா நினைச்சா குழந்தைகள் ஞாபகம் வரும். அதனால ஆத்மா அப்படின்னு நினைங்க. எல்லாமே கதாபாத்திரங்கள், தந்தையா நீங்க இருக்கலாம், அல்லது ஆசிரியரா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஃப்ரெண்டா இருக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய கதாபாத்திரங்கள். நாடகத்துல நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால நான் இப்ப என்ன பண்ணணும்னா, ஆத்மா இந்த உடல்ல இருந்து விடுபட்டு நான் பாக்கணும். நான் பாத்துட்டு இருக்கிற எல்லாமே, அதாவது உட்கார்ந்துட்டு எல்லா காட்சி பாக்குற மாதிரி எந்த கேள்வி இல்ல, ஆச்சரியக்குறி இல்ல. ஏதோ ஒரு சினிமா ஏதோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பாத்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கும் அதுக்கும் எந்த அங்க நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாததுனால எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்ல. அது போல நான் இந்த உடல்ல இருந்த விடுபட்டு எல்லாத்தையும் நான் பாக்கணும். நான் ஆத்மா, இந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவுல நான் அமர்ந்து இருக்கிறேன். இப்ப அந்த இடத்துல தானே பொட்டு வைக்கிறாங்கன்னா ஆத்மா நான் இங்கதான் இருக்கிற உடல்ல. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பாத்துக்கணும், அப்ப நான் தான் டிரைவர் அல்லது நான் தான் அதிகாரி. அப்ப டிரைவர் வந்து வண்டி ஓட்டணும்னா என்ன பண்ணுவாரு, கதவை திறந்து கீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவார் கீ போட்டு. அப்ப கீ அவர் கையில இருக்குன்னா அவர் தான் மாஸ்டர் அந்த காருக்கு. அப்ப எந்த பக்கம் வேணாலும் அவர் திருப்புவாரு. அது போல நான் என்னுடைய சீட்ல உட்காரணும், கீ ஸ்டார்ட் பண்ணு. கீ ஸ்டார்ட் பண்றதுன்னா என்ன, நான் யாரு, நான் ஒரு ஆத்மா, நான் எப்படிப்பட்ட ஆத்மா, அந்த ஏழு குணங்களை நினைங்க. இது போல நம்ம பயிற்சி செய்துட்டே இருந்தா எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நான் முடிச்சிடுவேன். இந்த வெளி கவர்ச்சிகள் இருந்தெல்லாம் நான் விடுபடுவேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஆத்ம உணர்வுக்கு வருவேன். அப்புறம் நான் உணர ஆரம்பிக்கிறேன், நான் யாருடைய குழந்தை, இறைவனுடைய குழந்தை. ஏன் ஆத்மா வந்து பரமாத்மாவுடைய குழந்தைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா பரமாத்மா வந்து புது வாழ்க்கை அல்லது நல்ல ஒரு பிறப்பு கொடுக்கிறார். இப்போ டாக்டர் வந்து ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நோயாளிக்கு ஏதோ சிகிச்சை பண்ணி அவங்கள உயிர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இந்த டாக்டர் தான் எனக்கு புது வந்து வாழ்க்கை கொடுத்தாரு, புது பிறப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இன்னைக்கு ஆத்மா தன்னுடைய சக்திகள் குணங்கள் எல்லாத்தையும் எழுந்து மோசமான நிலையில இருந்தும் பரமாத்மா வந்து மீண்டும் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எழுப்புறாரு. அப்ப நமக்கு ஒரு புது வாழ்க்கை இப்ப கிடைச்சிருக்கு. அதனால அவர் நம்ம தந்தை, வாழ்க்கை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க, பரமாத்மா கூட தொடர்பு வேணுமா, ஆத்மா உணர்வுல இருந்தாலே போதும் போதாதா. ஏன்னா ஆத்மா அப்படின்றது ரீசார்ஜபிள் பேட்டரி போல, மொபைல் பேட்டரி. உங்க பேட்டரி தினமும் சார்ஜ் பண்ணணும். தினமும் உங்க பேட்டரிய சார்ஜ் பண்ணலன்னா உங்க மொபைல் வேலை செய்யாது. அப்போ நான் என்ன மறந்துட்டேன் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆயிடுது. அப்ப எப்படி ரீசார்ஜ் பண்றது? நான் யாருடைய குழந்தை? நான் இங்க எதற்காக வந்திருக்கிறேன்? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? நான் எங்க போகணும்? இது போல என்னை பற்றி நேர்மறையான சிந்தனைகள் நான் உருவாக்கும் போது எனக்கு சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு மனிதர்களுக்கு வந்து மனித மரண பயம் அப்படின்றது நிறைய இருக்கு. ஆனா நமக்கு இன்னைக்கு அந்த பயமே இல்லை. ஏன்னா நான் ஆத்மா அழியாதவன். இறைவனை கும்பிடும் போது அசத்தோமா சத்கமயா அப்படின்னு ஸ்லோகம் எல்லாம் சொல்வோம். நான் இருட்டுல இருந்தேன், என்னை வெளிச்சத்துக்கு வந்து கூட்டிட்டு போ. நான் மரண இறந்து போயிருந்தேன், மரணத்துல இந்த முத்தியோன்மா அமிர்தங்கமயா அப்படின்னா நான் இறந்து போயிருந்தேன், எனக்கு வந்து உயிர் வாழ்க்கை கொடுங்க, அந்த அதை நோக்கி கூட்டிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் செய்ய செய்யறது யார் செய்ய முடியும்? அப்ப எனக்கு இறைவன் கூட அவ்வளவு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்கு. சிவ பாபா இறைவன் எப்பவுமே நம்ம கூட இருப்பார், எப்பவுமே பேச அவர் தயார். நீங்க எப்ப பேசினாலோ அவரை கேட்டுட்டு தான் இருக்கிறார். அவர் எங்க கேக்குறார் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க எண்ணங்கள் எல்லாம் அவரை போய் சேருது. சொல்லுவாங்க, நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு பதிலே வரலையே. நமக்கு ஏன் பதில் வரலன்னா ரொம்ப சுயநலவாதிங்க நம்ம. சில நேரத்துல குழந்தைகள் ரொம்ப சுயநலத்துல, அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டுட்டே இருக்கணும். அந்த அப்பா கேட்டுட்டே இருப்பார், பதிலே சொல்ல மாட்டார். அது போல நம்ம எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருந்தா இறைவனும் கூட வந்து நம்ம கூட பேச மாட்டார். இவங்க ரொம்ப சுயநலவாதிங்க, எப்ப பார்த்தாலும் தனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து அவரு சைலண்டா இருப்பார். ஆனா நீங்க இறைவனுக்கு உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க, உங்க மனதை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா அப்புறம் பாருங்க எவ்வளவு அழகான பதில்கள் எல்லாம் வந்து இறைவன் கொடுப்பாரு. அதை கேட்க முடியும், அந்த டச்சிங்ஸ் எல்லாம் நம்ம கிடைக்கும். அப்போ இறைவன் மேல நமக்கு நம்பிக்கை வரும். என்ன ஒரு ரகசியம்னா இறைவன் கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். மற்றவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து ரகசியங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நாலு பேரு கண்டிப்பா யாருக்காவது கண்டிப்பா சொல்லிடுவாங்க. ஆனா இறைவன் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அது ரகசியம் ரகசியமாவே இருக்கு. உங்க இதயத்தை திறந்து உங்க மனதை திறந்து எல்லாமே அதுல இருக்கிறது இறைவனுக்கு கொடுத்துருங்க, நீங்க லேஸ் ஆயிடுங்க. அப்ப அந்த இறைவன் கூட அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கணும். மூணாவது நமக்கு பயமே இருக்காது. கூடவே ஒரு பயம் நல்ல சக்திசாலி மனிதன், ஒரு சின்ன குழந்தை வந்து அப்பா கை பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆயிரம் பேர் இருந்தாலும் பயம் இல்ல. அந்த ஒரு வினாடி அந்த குழந்தை தந்தை கைய விட்டுச்சு அப்படின்னா அந்த குழந்தை தனி ஆயிடும், அப்பாவை பார்க்க முடியல. ஆயிரம் பேர் சுத்தி இருந்தாலும் அழ ஆரம்பிச்சிடும். இங்கதான் இருக்கிற உங்க அப்பா அழாத நம்ம பாத்துடலாம் அப்படின்னாலும் அப்பா அப்பான்னு அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க இல்ல. இப்ப நமக்கு இறைவன் வந்து உண்மையான நமக்கு பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தை இறைவன். நமக்கு எந்த பயமும் வேண்டாம். யாரு கூட இறைவன் இருக்கிறாரோ அவங்களுக்கு காற்று வந்தா என்ன புயல் அடிச்சா என்ன, இறைவன் கூட இருக்கும் போது என்னை எதுவுமே என்ன ஒண்ணும் அசைக்க முடியாது. எனக்கு எந்த விஷயத்துல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா என்னுடைய மானசீகமான தொடர்பு இறைவன் கூட இருக்கும் போது அவருடைய கை அவர் தலைமையில என்னுடைய தலைமையில இருக்கும் போது நான் தனியே கிடையாது. சில நேரத்துல சொல்லுவாங்க, நீங்க பிரம்மகுமாரிகள் சொல்வீங்க இறைவன் எல்லா இடத்துல இல்ல அப்படின்னு. இப்ப உலகத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா அதை அனுபவம் பண்ணல. ஆனா நாங்க பிரம்ம குமாரிகள் இது வந்து இறைவன் கூட இருக்கிறார் அப்படின்றது அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறோம். இறைவன் எல்லா இடத்துல இல்ல, ஆனா நான் நினைச்ச நேரத்துல என் கூட இருக்கிறார். அப்ப ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்றது ராஜயோகா அது என்னன்னா இனிசியேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப நிலை அப்படின்னா தனக்கு தானே பேசிக்கிட்டு பாசிட்டிவான எண்ணங்களை வந்து உற்பத்தி செய்யணும், தன்னை பற்றிய ஒரு விழிப்புணர்வுல உணர்வுல வரணும். ரெண்டாவது வந்து மெடிடேஷன், இறைவன் கூட தொடர்பு கொள்ளணும் அன்பினாலையும், அதுக்கெல்லாம் பயிற்சி வேணும் கண்டிப்பா. மூணாவது வந்து ஒருமுகப்படுத்தணும், ஒவ்வொரு குணத்திலையும் ஒருமுகப்படுத்தணும், தன்னை அந்த குணத்துல நான் வந்து இறைவனுடைய அந்த குணங்கள்ல கலந்துடணும். ஒரு சொட்டு தண்ணீர் வந்து கடல்ல கலக்கிற மாதிரி. நாலாவது வந்து உணர்தல், அனுபவம் செய்தல். அப்போ நான் வந்து இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிம்ஹாசனத்துல அமருவேன். இப்ப எல்லாமே வந்து ஆசனங்கள் வந்து எல்லா ஆசனங்கள் முடியும் போது, உடற்பயிற்சிகள் முடியும் போது தியானம் ஆரம்பிக்கும். ஆக்யா சக்கரத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நான் ஒரு புள்ளி வடிவமான ஆத்மா ஒளியா இருக்கிறேன், ஒளி என் பரவிட்டு இருக்கு அப்படின்றது அமைதியான ஆத்மா, ஒரு தூய்மையான ஆத்மா, மகிழ்ச்சியான ஆத்மா, ஆனந்தமான ஆத்மா அப்படின்றது என்னை பற்றி நான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன். அப்ப என்னுடைய மனம் வந்து பாசிட்டிவான வழியில போயிட்டு இருக்கு. அந்த பாசிட்டிவான எண்ணங்களுக்கு வேகம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ரெண்டாவது வந்து இறைவன் பற்றியான ஒரு சிந்தனையில நான் இருக்கணும். நான் என்னுடைய பரமாத்மாவை பாக்குறேன், பரமாத்மாவை வந்து தாயா பாக்குறேன், தந்தையா பாக்குறேன், குருவா சத்குருவா பாக்குறேன், குழந்தையா பாக்குறேன். அப்போ அது நம்ம மனம் அங்கேயே பார்த்துட்டே இருக்கணும் அந்த இறைவனை. அது மட்டும் இல்ல, பார்த்துட்டே இருக்கணும், இறைவன் கூட பேசிட்டே இருக்கணும். என்னுடைய மனம் இறைவன் கூட பேசணும். இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்க அவங்க சென்டர்ல கூட இது தெரிஞ்சுக்கலாம். அப்போ மூணாவது ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு கான்சென்ட்ரேஷன். அப்போ ஒரு விஷயத்துல ஆழமா நம்ம போவோம். இறைவா நீங்க அமைதி கடலா இருக்கிறீங்க, நான் உங்களுடைய குழந்தை அமைதி சொரூபினன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த அமைதி அனுபவம் பண்றோம். எண்ணங்கள் இருக்காது, அனுபவங்கள் ஆரம்பிக்கும். அன்புல மூழ்கி இருக்கும் போது எண்ணங்கள் இருக்காது, அந்த அன்பு உணர்வும். அப்ப பேசக்கூட தேவையில்லை. ஸ்தூலத்திலயும் அதேதான், ஆன்மீகத்திலயும் அதேதான். இறைவனுடைய அன்புல மூழ்கிடுறோம், இறைவனுடைய அன்புல தன்னையே மறந்துடுவோம். கடைசியா நாலாவது ஸ்டெப், அதுக்கப்புறம் வந்து இறைவன் கிட்ட இருந்து என்ன அடையிறது அந்த அனுபவத்துல இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறோம், சூரியனுடைய கிரணங்கள் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக ஒரு தாள் மேல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த தாள் வந்து எரிஞ்சு போயிடும். அந்த ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த பேப்பர் எரிஞ்சிடும். எப்படி எரியுது இந்த பேப்பர், அந்த கிரணங்கள் லென்ஸ் வழியாக பேப்பர் மேல ஃபோக்கஸ் பண்றோம். அப்ப வந்து அந்த பேப்பர் எரிய ஆரம்பிச்சிருது, தீப்பிடிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப வந்து உணர்வு அப்படின்னா என்ன, இறைவனுடைய குணங்களை எல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணும் போது, எடுத்துக்கும் போது அந்த சக்தி நமக்குள்ள வர மாதிரி உணருவோம். அவர் ஒரு ஒளி புள்ளியா இருக்கலாம், ஆனா நம்ம நம்முடைய மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தும் போது அந்த குணங்கள் எனக்குள்ள நான் அனுபவம் செய்ய முடியும். ஆத்மா பரமாத்மா ஆயிடாது, பரமாத்மாவுடைய குணங்கள் நான் அனுபவம் பண்ண முடியும். அதனாலதான் ஆத்மாவே பரமாத்மான்னு கூட சொல்லி இருக்கலாம். என்ன சொல்றது, உணருதல். இது ஒரு வினாடி இதை உணர்ந்துட்டாலே அதே ஒரு பெரிய சாதனை. ஏன்னா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். நெருப்புல எதையாவது போட்டோம்னா ஒரு செகண்ட்ல மாறிடும் இல்லையா, எது போட்டாலும் மாறிடும், அது அப்படியே இருக்காது. அதே போல இறைவனை நினைக்கும் போது எல்லாமே மாறிடும். நெகட்டிவான எண்ணங்கள் மாறிடும், உணர்வுகள் மாறிடும், வெறுப்பு அது போன்ற நெகட்டிவ் குணங்கள் மாறிடும். அப்ப வந்து நல்ல பாசிட்டிவான குணங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம இறைவனோட தொடர்பு நல்லா இருக்கு, இறைவன் கூட என்னுடைய உறவு நல்லா இருக்கு, ஆகையில எல்லா மனிதர்கள் கூட என்னால நல்லா பழக முடியும், பேச முடியும், என்னுடைய செயல்கள் கூட நல்லா டெவலப் ஆகும். அதனால என்ன சொல்லுவாங்க, யோகா கர்ம நம்முடைய செயல்கள்ல வந்து திறமை அதிகரிக்கும். செயல் திறமை எப்படி அதிகமாகும், அந்த யோகத்துல இறைவனுடைய சக்திகளை நான் வந்து கொண்டு வருதுனால. இப்ப கொஞ்ச நேரம் அந்த தியான பயிற்சியை செய்வோம். இப்ப முதல்ல இந்த எண்ணங்களை உருவாக்கணும், அதுக்கப்புறம் தியானம் பண்ணணும், இறைவனை நினைக்கணும், இறைவனுடைய குணங்களை நினைக்கணும், ஒவ்வொரு குணத்தினுடைய ஒவ்வொரு குண விஷயத்திலே கான்சென்ட்ரேட் பண்ணணும், அனுபவங்கள் அடையணும். விழிப்புணர்வோடு உட்காரலாம், ஆத்மா உலகத்துக்கு போலாம், இறைவனை பார்க்கலாம், ஒரு எல்லையற்ற நிலையை அனுபவம் பண்ணலாம், நேருக்கு நேரா இறைவனை பார்க்கலாம், அந்த ஒரு ஒளி உலகத்துல மூழ்கி இருக்கலாம், உண்மையில மூழ்கி இருக்கலாம், அந்த இறைவனுடைய அழகுல தன்னை மறக்கலாம், இறைவனுடைய குவாலிட்டியில தன்னை மறக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நேரா உட்காருங்க, நேரா உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டா இருப்பீங்க. கையில ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் கீழே வச்சுட்டு கைகளை கோத்துட்டு உட்காருங்க. விரல்களை ரிலாக்ஸ்டா உட்காருங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டீங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஆனா அந்த மூச்சு வந்து இது பண்றது கூட விடுறது கூட இயல்பா இருக்கட்டும். அதாவது ஆரம்பிக்கும் போதே நிறைய அன்போடு அன்பை நிரப்பிக்கோங்க. உங்களுக்கு இறைவன் மேல நிறைய அன்பு இருக்கு, அந்த ஆன்மீக போதையை உணருங்க. நான் இப்போ இறைவனை சந்திக்க போறேன், இவ்வளவு நாளா நான் தேடிட்டு இருந்தேன், எத்தனை பிறவிகளாக தேடிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, எங்க இருக்கிறார் அப்படின்னு தெரியும். அந்த சிவனை இப்ப நான் வந்து தன் சிவத்தந்தைய நான் நினைக்க போறேன். எனக்கு என்னை பற்றி தெரிய வந்திருக்கு, என்னுடைய வீடு எங்க இருக்குன்றது தெரியும். இப்ப நான் எனக்குள்ளே பயணம் செய்கின்றேன். நான் ஒரு தெய்வீக ஆன்மீக சக்தி இரண்டு புருவங்களுக்கு நடுவுல இருக்கிறேன் அப்படின்றது அனுபவம் செய்யறேன். நான் என்னுடைய கர்மேந்திரியங்களுக்கு அதிகாரியாக இருக்கிறேன். நான் அமைதியானவன், அன்பானவன், தூய்மையானவன். நான் ஒரு அனாதி ஆத்மா. என்னுடைய அனாதி வீடு ஒளிமயமான வீடு, செம்பொன் நிறமான ஒளிமயமான வீடு. என் மூன்றாவது கண் மூலமாக நான் என்னுடைய ஆன்ம உலகத்தை விஜுவலைஸ் பண்றேன், பார்க்கிறேன். எங்க பார்த்தாலும் ஒளி நிறைந்திருக்கிறது, எல்லை இல்லாத ஒளி. நான் ஆத்மா, இறைவனுக்கு முன்னாடி இருக்கிற, இறைவன் முன்பு இருக்கிற, இறைவனும் ஒரு புள்ளியாக இருக்கிறார், அவரும் குணங்களில் எல்லையற்றவர், அமைதியின் கடலாக இருக்கிறார். நான் இறைவனுடைய குழந்தை, அமைதி சொரூபினன். நான் ஒரு அமைதியான ஆத்மா. எவ்வளவு அமைதியாக நான் இருக்கிறேன். இப்போ அமைதி கடலுக்குள்ள நான் மூழ்க போறேன், ஆழத்துல போறேன். மேலும் மேலும் அந்த அமைதியை, அமைதியின் சக்தியை அனுபவம் செய்ய போறேன். அமைதி என்னுடைய இயல்பான குணம். அமைதி என்னுடைய சுய தர்மமாகும். அமைதி என்னுடைய உண்மையான இல்லம், அமைதி உலகம். எங்க பார்த்தாலும் அமைதி நிறைந்திருக்கிறது. நான் அந்த ஒளியால சூழப்பட்டிருக்கிறேன். என்னை சுற்றி ஒளி சூழ்ந்திருக்கிறது. நான் எவ்வளோ அமைதியாக இங்கே இருக்கிறேன். என்னுடைய உண்மையான குணத்தை நான் உணர ஆரம்பிச்சிருக்கிறேன். சிவத்தந்தையினுடைய துணையில் நான் இருக்கும் போது இந்த அனுபவம் என்னால் செய்ய முடிகிறது. அந்த சிவத்தந்தையோடு எனக்கு எல்லா உறவுகள் இப்ப இருக்கு. இந்த உலகத்தினுடைய எல்லா பயங்களையும் நான் கடந்து வந்திருக்கிறேன். சர்வசக்திவான் இறைவனுடைய குழந்தை நான். ஆகையால் நான் ஒரு சக்திசாலி ஆத்மா. நான் ஒரு தூய்மையான, அமைதியான, சக்தி வாய்ந்த ஆத்மா. என்னை நான் உணர ஆரம்பித்திருக்கிறேன். என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்துடைய அனுபவம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எவ்வளவு பாக்கியசாலியானவன். இப்படிப்பட்ட உண்மையை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னுடைய உண்மையான வீட்டில் அந்த ஒளியில நான் என்னையே மறைந்திருக்கிறேன். எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கிறது. எவ்வளோ அன்பான ஒளியில் நான் இருக்கிறேன். நான் எவ்வளோ லேசாக இருக்கிறேன். அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபட்டு ஃப்ரீயா இருக்கிறேன். நான் இறைவனுடைய குடை நிழலுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த சக்தியை அனுபவம் செய்து இப்பொழுது நான் மீண்டும் கீழே வருகிறேன். இந்த உலகத்திற்கு வருகின்றேன். இந்த உலகத்தில் கர்மக்ஷேத்திரத்தில் வருகின்றேன். ஆனா இப்பொழுது நான் உணர்கின்றேன், எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நான் இப்ப ரொம்ப லேசாவும் இருக்கிறேன். அதே நேரத்துல சகஜமாவும் செய்யக்கூடிய தன்மை எனக்குள்ள வந்திருக்கு. எனக்குள்ள எண்ணங்கள் கூட மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நிறைய அமைதி நிரம்பி இருக்கு. நான் உண்மையை புரிந்து கொண்டேன். என்னை பற்றி எனக்கு தெரிந்துவிட்டது.
கழலோ அனுபவ பிரபு பியார கா பாஹோ மே வோ புலா. सागर स्नेह सबको समा रहा सागर स्नेह में सबको समा रहा स्नेह में सबको समा रहा आओ प्रभु शरण आओ लो अनुभव प्रभु प्यार का सागर स्नेह में सबको समा रहा, स्नेह में सबको समा रहा। प्रभु शरण पल पल प्रभु गुणगान करो, ध्यान धरो जो ध्यान है रखता, प्रभु कृपा का पान करो, प्रभु कृपा का पान करो, पास में आकर वो रत्ना कर, आकर वो रत्ना कर, रतन अनोखे लुटा रहा, वो करुणा कर दया का सागर, स्नेह में सबको समा रहा, स्नेह में सबको समा रहा। शरण आ